ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जलशलाकया चक्षुर्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामाह्यं तथातिसुप्रतान्तिकम् वन्देऽहं श्रीगुरून् श्रीकपदकमलं श्रीगुरून् न वैष्णवांश्च श्रीरूपं साकृजातं सहगणरघुनाथं वितं तं सजीवं सद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। श्रीकृष्णचैतन्य प्रभु नित्यानंद श्रीअद्वैतगदाधर श्रीवासुदि गौरभक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கிருஷ்ண லீலைகள் பற்றி படிக்க இருக்கோம். யாருதான் செல்ஃபோன் அடிக்குது அடிச்சு எல்லாம் நமக்குள்ள ஞாபகப்படுது எல்லாரும் ஆஃப் பண்ணாங்க. ஓகே, இந்த கிருஷ்ண லீலைகள்ல நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எவ்வளவு தூரம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது யாருக்குமே ஞாபகம் இல்லையா? ஐயோ, சுதாமருடைய லீலை வரைக்கும் நாம் பார்த்துருக்கோம். கிருஷ்ணருடைய லீலைகளில் அவர் தன்னுடைய பக்தனான சுதாமர்கிட்ட எப்படி தன்னுடைய அன்பை பரிமாறுறார் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்தோம். இப்போ அதாவது 81வது அத்தியாயம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ 82, 83, 84 அத்தியாயங்கள் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். அதுக்கடுத்து அடுத்த வாரம் இன்னொரு 3 அத்தியாயங்கள், அதுக்கப்புறம் இன்னொரு ஆச கிருஷ்ண செமினார், அதோட முடிவுற்று விடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம்மா, கேளுங்க எல்லாரையும். பிரபு கிருஷ்ணா செமினார் கிருஷ்ணா செமினார் 1.5 வருஷமாக எடுத்துட்டுருக்கீங்கிறாங்க. கேக்குதா? ஸோ இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 82வது அத்தியாயத்திலிருந்து ஒரு 3 அத்தியாயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். இப்போ இந்த 3 அத்தியாயங்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுது, அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், பலராமர், வசுதேவர், அவருடைய யது வம்சத்தினர் எல்லாருமே வந்து துவாரகாலேருந்து புறப்பட்டு போய் குருக்ஷேத்திரத்தில் ஒரு சூரிய கிரகணத்தப்போ குருக்ஷேத்திரத்துக்கு போய் அங்கே ஒரு சில சடங்குகள்லாம் செஞ்சாங்க. அதை பற்றி விளக்கக்கூடியது தான் இந்த 3 அத்தியாயங்களுமே. நம்ம போன வகுப்பில் வந்து சுதாமரை பற்றி இருக்கக்கூடிய 2 அத்தியாயங்களை பார்த்தோம். இப்போ இந்த குருக்ஷேத்திரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் 3 அத்தியாயங்களை சொல்லப்படுது. அந்த 3 அத்தியாயங்களையும் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த 3 அத்தியாயங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு முன்னாடியே நடந்த நிகழ்ச்சிகள். அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம், பாண்டவர்கள் குறிப்பாக மகாராஜ் யுதிஷ்டர் அவர் வந்து ராஜசிய வேள்வி நடத்துகிறார். ராஜசிய வேள்வி நடத்தி தான் தான் இருக்கிறதுல மிகச்சிறந்த ராஜா அப்படிங்கிறத மக்களுக்கு காட்டுறார். அதை நம்ம பார்த்தோம் முன்னாடி. ஆனால் அந்த நிகழ்ச்சியானது இதுக்கப்புறம் நடந்தது. இந்த குருக்ஷேத்திரத்தில் இந்த யது வம்சத்தினர் மற்றும் அனைத்து வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் இணைஞ்சு நடத்தக்கூடிய சடங்குகளுக்கு அப்புறமா நடந்தது யுதிஷ்டிர மகாராஜருடைய ராஜசிய வேள்விகளை சம்பந்தமாக நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளுமே. அதாவது கிருஷ்ணர் இந்த ஜராசந்தன் கிட்ட போய் ஜராசந்தனை வதம் பண்ணுறது, இது அதுக்கப்புறம் ராஜசிய வேள்வி, சிசுபாலனை வதம் பண்ணுறது, இது எல்லாமே பின்னாடி நடந்தது. ஆனால் இதில் வந்து முன்னாடி வர்ணிக்கப்பட்டது, இப்போ இந்த நிகழ்ச்சி வர்ணிக்கப்படுது. நம்ம அது முதல்லே சொன்னோம், முதல்ல அந்த நிகழ்ச்சிகள் வரும்போது சொன்னோம். குறிப்பாக பலராமர் விருந்தாவனத்துக்கு விஜயம் பண்ணிட்டு வந்தரையும் நம்ம அதை குறிப்பிட்டு சொன்னோம். பலராமர் விருந்தாவனத்துக்கு விஜயம் பண்ணிட்டு வரார், அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணரும் பலராமரும் விருந்தாவனவாசிகளை குருக்ஷேத்திரத்தில் சந்தித்தது அப்படிங்கிற நிகழ்ச்சி நடைபெற்றது. அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிறேன். ஸோ ஒரு தடவை சூரிய கிரகணம் ஒன்று அமைய இருந்தது. அந்த சூரிய கிரகணமானது ஏறக்குறைய பிரம்மாவினுடைய பகல் முடிஞ்சு இரவு வரும்போது எப்படிப்பட்ட ஒரு கிரகணம் நடக்குமோ அந்த மாதிரி ஒரு அதிசயத்தக்க ஒரு கிரகண அமைப்பு வந்தது. ஸோ அந்த மாதிரி கிரகணங்கள் நடக்கும்போது புனித ஸ்தலத்துக்கு போகிறது போன்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. கிரகணத்துக்கு முன்னாடியே அங்கே போயிடுவாங்க, கிரகணத்தப்போ புனித ஸ்தலத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள தூய்மைப்படுத்துவாங்க. பொதுவாக ஒரு சில நாட்கள் வந்து அந்தளவுக்கு மங்களகரமானதாக கருதப்படுறது கிடையாது. ஆனால் எப்போ அத்தகு நாட்கள் நம்ம பக்தி தொண்டில் ஈடுபடுத்துகிறோமோ அந்த நாட்களும் வந்து மங்களகரமானதாக கருதப்படும். மக்கள் பார்த்தோம் அப்படின்னா அஷ்டமி, நவமி, ஏகாதசி இதெல்லாம் அந்தளவுக்கு மங்களகரமானதாக கருத மாட்டாங்க. ஆனால் அஷ்டமி அன்னைக்கு தான் கிருஷ்ணர் பிறந்த. ஸோ கிருஷ்ணர் பிறந்தப்போ அந்த அஷ்டமி வந்து அன்னைக்கு நம்ம கிருஷ்ணரை நினைக்கிறதுனால அது எல்லா நாட்களையும் விட மிகவும் மங்களகரமானதாக அமையும். அதே மாதிரி நவமியில் ராமர் அவதாரம் பண்ணார். ஏகாதசிக்கு நம்ம வந்து ஏகாதசி அன்று விரதம் இருந்து நம்ம பயிற்சிகளில் மேற்கொள்ளும் போது ஏகாதசியும் மங்களகரமான நாளாக அமையுது. அதே மாதிரி கிரகணமும் ஒரு விதத்தில் அமங்கலமானதாக சொல்லப்பட்டாலும் கிரகணத்தப்போ நம்ம பகவான் கிருஷ்ணரை வழிபட்டு கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டிருந்தோம் அப்படின்னா அப்போ கிரகணமும் வந்து மங்களகரமானதாக கருதப்படுது. ஸோ அப்படி அந்த இயற்கையாகவே விரஜவாசிகள் எல்லாரும் கிருஷ்ணருடைய பக்தர்கள். அதனால் அவங்க வந்து விரஜவாசிகள் மற்றும் துவாரகாவாசிகள் இங்கே குறிப்பாக அவங்க எல்லாருமே வந்து கிருஷ்ணருடைய நெருங்கிய பக்தர்கள், எப்போவுமே கூட இருக்காங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்கேயும் ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சில காரணங்களுக்காக அவங்க குருக்ஷேத்திரத்துக்கு போகிறாங்க. துவாரகையே வந்து மிகவும் மிகச்சிறந்த புண்ணிய பூமி. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் துவாரகையிலேருந்து குருக்ஷேத்திரத்துக்கு போகணும் அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்கலாம். அவங்க துவாரகையிலே இருந்து இந்த சடங்குகளை செய்யலாமே, அப்படியே சடங்குகளை செய்யணும்னு நினச்சாலும் அப்படின்னு தோணலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அது நம்ம இந்த மூன்று அத்தியாயங்கள் பார்க்கும்போது நமக்கே புரியும். அவங்க கிருஷ்ணருடைய ஒவ்வொரு செயலுமே அதுக்கு பின்னாடி பல்வேறு காரணங்கள் அவர் அடங்கியிருக்கு. சும்மா ஏதோ அவர் வந்து குருக்ஷேத்திரத்துக்கு போகணும்னு அவருக்கு ஒரு தேவையோ அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அவருக்கு மட்டுமில்லை, விருந்தாவனவாசி துவாரகாவாசிகள் யாருக்குமே வந்து குருக்ஷேத்திரத்துக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. சாக்ஷாத் பகவானே கூடவே இருக்கார். அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் இன்னொரு புனித ஸ்தலத்துக்கு போகணும் அவசியம் கிடையாது. ஆனால் அதுக்கு போனதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குது, அது நம்ம ஒன்றுன்னா இந்த மூன்று அத்தியாயங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்போ அவங்க குருக்ஷேத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது, சமந்த பஞ்சகா அப்படின்னு. பஞ்சகா அப்படின்னா அஞ்சு. ஸோ அங்கே வந்து அந்த சமந்த பஞ்சகா அப்படிங்கிறது பரசுராமர் வெட்டின அஞ்சு குளங்களை குறிக்கக்கூடிய தீர்த்தங்கள். பரசுராமர் அவர் பல்வேறு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பரசுராமருடைய கதை. அவர் வந்து நிறைய ராஜாக்களை வந்து கொன்னுட்டு அதுக்கப்புறம் அந்த ராஜாக்கள் எல்லாம் கொன்ன அதெல்லாம் ரத்தம் அப்படியே ஆறு மாதிரி ஓடிட்டுருக்குமா. அவர் வந்து பல முறை இந்த சத்திரியர்களை வதம் பண்ணி அந்த இரத்த ஆறு ஓடிட்டுருக்கும். அந்த இரத்த ஆறு ஓடின பாவத்தை களையிறதுக்காக. உண்மையில் சொல்லப்போனால் பரசுராமருக்கு எந்த ஒரு பாவமும் கிடையாது. அவர் வந்து சாக்ஷாத் பகவான். அவருக்கு வந்து எந்த பாவமும் கிடையாது. இருந்தாலும் கொலை செய்யறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பணி கிடையாது. ஸோ இது நல்ல பணி கிடையாது அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பரசுராமர் இந்த குருக்ஷேத்திர புனித ஸ்தலத்துக்கு வந்து அங்கே வந்து ஒரு 5 குளங்களை தோண்டி அங்கே அவர் வந்து ஒரு சில சடங்கள்லாம் மேற்கொண்டு தன்னுடைய பாவத்திலிருந்து விடுவிச்சுட்டார், அதாவது பிராயச்சித்த மன்னர். ஸோ அந்த 5 குளங்கள் இன்றைக்கும் குருக்ஷேத்திரத்தில் இருக்குது. யாராவது குருக்ஷேத்திரத்துக்கு போயிருந்தால் பார்க்கலாம். யாராவது போயிருக்கீங்களா? நானும் போனதில்லாம். நீங்கள் போயிருந்தீங்க இப்போ குருக்ஷேத்திரா? இல்லை, யாரும் போனதில்லை. அங்கே இருக்குதுன்னு சொல்கிறான் பரசுராமர் வெட்டின 5 குளங்கள் இன்றைக்கும் குருக்ஷேத்திரத்தில் இருக்குது. நம்ம என்னைக்காவது போனோம்னா ஞாபகமாக பார்த்துட்டு வரலாம். ஏன்னா அங்கே தான் பிரஜவாசிகள் துவாரகாவாசிகள் எல்லோரும் சந்தித்து இந்த லீலைகள்லாம் நடைபெற்ற முக்கியத்துவம் வாய்ந்த இடம். இதில் கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியாஸ் பொதுவாக நவதீப் மற்றும் விருந்தாவனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஒரு கண்ணோட்டத்திலிருந்து பார்த்து குருக்ஷேத்திரத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்குறார். குருக்ஷேத்திரம் அவர் ஒரு குறிப்பிட்ட பார்வையிலிருந்து அவர் சொல்கிறார், குருக்ஷேத்திரமானது விருந்தாவனத்தை விட உயர்ந்ததுங்கிறார். அது எப்படிங்கிறது இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்கலாம். எப்படி குருக்ஷேத்திரம் வந்து விருந்தாவனத்தை விட அதிகமாக போகுது? இந்த அத்தியாயத்தில் நடந்த லீலைகளை நம்ம நினைவு கொள்ளும்போது குருக்ஷேத்திரமானது விருந்தாவனத்தை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைது அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். பார்க்கலாம் நம்ம ஒன்று. இப்போ பரசுராமர் அந்த அவர் வெட்டி வச்சுருக்கார் 5 குளம். அங்கே போய் இவங்க எல்லோரும் நீராடுறாங்க. முதல்ல புனித ஸ்தலத்துக்கு விஜயம் பண்ணாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு தீர்த்தத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பழக்கம் அங்கே நீராடுறது. அங்கே முதல்ல ஒரு நாள் வந்து விரதம் இருப்பாங்க எங்கே போனாலும். ஸோ அதன் அடிப்படையில் இவங்க போய் குளிச்சுட்டு இவங்க சூரிய கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா துவாரகாவாசிகளும் அங்கே போயிடுறாங்க. உண்மையில் துவாரகாவாசிகள் மட்டும் கிடையாது, எல்லோருமே அங்கே போயிடுறாங்க. அங்கே வந்து பாரத தேசத்துலேருந்து எல்லா இடங்கள்லேருந்தும் பல்வேறு ராஜாக்கள், நிறைய மக்கள், சராசரி மனிதர்கள் எல்லாருமே போகிறாங்க. இங்கே வந்து சத்திரிய வம்சத்தினர் மட்டும் கிடையாது, பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள் எல்லாருமே வந்து அங்கே குவிகிறாங்க அந்த நல்ல காரியத்துக்காக. என்ன சொல்லப்படுதுன்னா, தென்னின் திராவிட தேசத்துலேருந்தும் மக்கள் நிறைய பேர் அந்த குருக்ஷேத்திரத்தில் இந்த நிகழ்ச்சிக்காக போயிருந்ததாக சொல்லப்படுது. ஸோ அவங்க துவாரகாவாசிகள் எல்லாரும் முன்னரே போய் அங்கே குளிச்சுட்டு சூரிய கிரகத்தை அவங்க அப்சர்வ் பண்ணாங்க. அந்த நேரத்தில் அவங்க வந்து விரதம் இருக்கிறாங்க, எதையும் சாப்பிடாம. அதுக்கப்புறம் விரதம் இருந்து முடிச்சுட்டு எல்லாருக்கும் வந்து தானம் கொடுக்குறாங்க. ஏன்னா ராஜவம்சத்தினர், அவங்க ராஜவம்சத்தினர் அப்படிங்கிறவங்க குறிப்பாக தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு முக்கியமான பணி. அந்த பணியை அவங்க நிறைவேற்றுறாங்க தானம் கொடுத்து. பல்வேறு பிராமணர்களுக்கு பசுக்களையும் தானியங்களையும் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் அவங்க வந்து தானியமாக தானமாக கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டு அவங்க எல்லாருக்கும் பிரசாதம் சேவை பண்ணுறாங்க, பரிமாறுறாங்க. பிரசாதம் பரிமாறிட்டு எல்லார்ட்டையும் வேண்டி கேட்குறது, அவங்க கேட்குறது என்னென்னா, கிருஷ்ணர் மேலே நாங்கள் பக்தியோடு இருக்கிறதுக்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. இது வந்து இதிலேருந்து நம்ம ஒரு வைஷ்ணவர்களுடைய மனப்பான்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க சதா சர்வகாலமும் கிருஷ்ணர் கூடவே இருக்கிறாங்க துவாரகாவாசிகள். இருந்தாலும் அவங்க பக்தர்கள்ட்ட வந்து, மற்ற அங்கே வந்து இருக்கக்கூடிய பிராமணர்கள்ட்ட வைஷ்ணவர்கள்ட்ட அவங்க வந்து அனுகிரகத்தை வேண்டாங்க, நாங்கள் எப்போவுமே கிருஷ்ணருடைய பக்தியில் இருக்கணும்னு எங்களுக்கு ஆசீர்வதிங்க. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் துவாரகாவாசிகளுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது. அவங்க வந்து சும்மா மற்றவங்களை மாதிரி ஏதோ கர்மகாண்ட செயல்களில் இங்கே ஈடுபடலை. மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா, துவாரகாவாசிகள் குருக்ஷேத்திரத்துக்கு போய் அங்கே தாங்கள் செஞ்ச பாவத்துக்காக பரிகாரம் தேடுற மாதிரி சடங்குகளை செஞ்சதாக தோன்றக்கூடிய இந்த அத்தியாயமானது ஏதோ ஒரு கர்மகாண்டம்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் துவாரகாவாசிகளுக்கு இது ஒரு கர்மகாண்டம் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய குறிக்கோள் இந்த கிரகணத்தப்ப விரதம் இருந்து அதுக்கப்புறம் பிராமணர்களுக்கு தானம் கொடுத்து எல்லாருக்கும் வேணுங்கிற சடங்குகள்லாம் செஞ்சது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குறிக்கோளானது பகவான் கிருஷ்ணர் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அதனால் அது வந்து கர்மகாண்டமாக ஆயிடாது. அவங்க வந்து கிருஷ்ணருடைய பக்தியை தான் எல்லாருக்கிட்டையும் வேண்டாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் அங்கே பிருந்தாவனத்தில் இருந்து வந்திருக்கிறாங்க, மற்றும் ஹஸ்தினாபுரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க பல பேர். இவங்கெல்லாம் உறவினர்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய வம்சத்தை சேர்ந்தவங்க, என்னெல்லாம் வம்சம் இருக்கோ நம்ம முன்னாடி யார் யாரெல்லாம் பார்த்தோமோ பெரிய பெரிய நபர்கள், அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் அரவணைக்கிறாங்க, விழுந்து வணங்குறாங்க. ஒரே வயதில் இருக்கக்கூடியவங்க அரவணைத்து கொள்வாங்க, ஒரே நிலையில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் ஒருத்தர் அரவணைப்பாங்க, பெரியவங்க சின்னவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவாங்க, சின்னவங்க பெரியவங்கள்கிட்ட விழுந்து வணங்குவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் தங்கள் அவங்கவுங்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி மற்றவர்களுக்கு நமக்கு வச்சுட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ விரஜவாசிகள் நந்த மகாராஜ் தலைமையில் அவங்களும் அங்கே குருக்ஷேத்திரத்துக்கு வந்திருக்காங்க. விரஜவாசிகள் குருக்ஷேத்திரத்துக்கு வந்ததுக்கு காரணம் கிருஷ்ணர் அங்கே வருவார். கிருஷ்ணரும் பலராமரும் அங்கே வருவாங்க. நம்ம அங்கே போய் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க விருப்பப்படுறாங்க. அவங்க நம்ம நினைக்கலாம், ஏன் விரஜவாசிகள் துவாரகைக்கு போகவே இல்லை, விரஜவாசிகள் யாரும் துவாரகைக்கு போய் கிருஷ்ணரை பார்க்கல. அப்கோர்ஸ் கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் திருமணம் நடந்தபோது நந்த மகாராஜ் துவாரகைக்கு போயிருந்தார். ஆனால் குறிப்பாக கோபியர்கள் யாரும் வந்து கிருஷ்ணரை சந்திக்கிறதுக்காக துவாரகைக்கு போகவே இல்லை. ஆனால் அவங்க வந்து குருக்ஷேத்திரத்துக்கு கிருஷ்ணரை சந்திக்கிறதுக்காக வராங்க. அதுக்கு பின்னாடி காரணங்கள் இருக்கு. குருக்ஷேத்திரத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகையில் இருக்கக்கூடிய எண்ணத்துலேருந்து கொஞ்சம் விடுபட்டு இருக்காங்க. துவாரகையில் கிருஷ்ணர் முழுக்க முழுக்க அவர் வந்து ஒரு இளவரசராக இருக்கிறார். அங்கே வந்து அவர் ஒரு ராஜா மாதிரி இருக்கார். அவர் இளவரசர் தான், உக்ரசேனர் தான் மன்னர். இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து அங்கே ஏறக்குறைய ராஜா மாதிரி துவாரகையில். அவருக்குன்னு நிறைய பணியாட்கள், நிறைய பேர் கூட இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் கிருஷ்ணரை சந்திக்கிறதுக்கு கோபியர்கள் யாருக்கும் விருப்பம் கிடையாது. கிருஷ்ணர் கிருஷ்ணர் தானே நம்ம நினைக்கலாம், கிருஷ்ணர் கிருஷ்ணர் தான். ஆனால் கோபியர்களுடைய அந்த பாவத்திலருந்து பார்க்கும்போது அவங்க விரும்புறது கிருஷ்ணரை பிருந்தாவனத்தில் தான் விரும்புகிறாங்க. ஸோ குருக்ஷேத்திரத்தில் வரும்போது கிருஷ்ணர் கொஞ்சம் அப்படி மற்ற அந்த ராஜபோக ஐஸ்வர்யத்துலேருந்து கொஞ்சம் விடுபட்டு இருப்பார். அதனால் நம்ம கிருஷ்ணரை மறுபடியும் பிருந்தாவனத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். இதுதான் அவங்களுடைய குறிக்கோள். துவாரகையில் போனால் அவர் வந்து நம்மளால் பார்க்கக்கூட முடியாது. உத்தவர் வரும்போது கோபியர்கள் சொல்லுவாங்க, கிருஷ்ணர்கள்லாம் ஞாபகத்தில் வச்சுருக்காரா, அங்கே எல்லாம் நகரத்து பெண்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க, நாங்கள்லாம் கிராமத்து பெண்கள், எங்களெல்லாம் ஏமாற்றிட்டார் கிருஷ்ணர், எங்களெல்லாம் அவர் ஞாபகத்தில் வச்சுருக்காரா. அப்படி ஞாபகத்தில் வச்சுருந்து அவருக்கு இந்த ராஜபோக ஐஸ்வர்யத்தில் இருப்பார், நாங்கள்லாம் போனால் அவர் பார்க்கக்கூட முடியாது அப்படிங்கிற எண்ணம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ குருக்ஷேத்திரத்துக்கு இவங்க விரஜவாசிகள் எல்லாரும் வர்றதுனால கோபியர்கள் நினைக்கிறாங்க, நம்ம வந்து சாரி குருக்ஷேத்திரத்துக்கு துவாரகாவாசிகள் எல்லாரும் வர்றதுனால நம்ம போய் கிருஷ்ணரையும் பலராமரையும் பிருந்தாவனத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடணும். அதுதான் அவங்களுடைய தீர்மானம். ஸோ இந்த தீர்மானத்தோடு விரஜவாசிகள் எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க கிருஷ்ணரை பார்த்தறியும் ஏற்கனவே அவங்கக்கிட்ட தேங்கி இருந்த கிருஷ்ணர் மேலே இருந்த அன்பு அப்படியே கிருஷ்ணர் அவங்க நேரில் பார்த்தறியும் தார தாரையாக கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. அவங்களுக்கு பரவச நிலைகள் அவங்களுடைய உடலில் வெளிப்பட ஆரம்பிக்கும். விரஜவாசிகள் அவங்க கிருஷ்ணரை பார்க்குறதுக்கும் மற்றவர்கள் கிருஷ்ணரை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்ற நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் மற்றவர்களும் பக்தர்கள் தான், ஆனால் பிரஜவாசிகள் குறிப்பாக கிருஷ்ணரை பிரிஞ்சிருக்கும்போது அவங்க இன்னும் அதிகமான பக்தி தொண்டில் ஈடுபட்டாங்க. கிருஷ்ணரை சதா சர்வகாலமும் நினைச்சிட்டு இருந்தான். அவங்களுடைய அந்த கிருஷ்ணரை பிரிஞ்சிருக்கக்கூடிய பிரிவு மனப்பான்மையானது அவங்கக்கிட்ட ரொம்ப பலமாக இருந்தது. எப்போவுமே அவங்க கிருஷ்ணரை நினச்சிட்டே இருந்தாங்க. கிருஷ்ணரை மறக்காத நொடி கூட கிடையாது. சதா சர்வகாலமும் அவங்க வந்து கிருஷ்ணரை நினச்சிட்டு கிருஷ்ணரை எப்படி அவர் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் இருந்தபோது லீலைகளை செய்தார் அப்படின்னு அவருடைய லீலைகளுடைய ஸ்மரணையிலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நேரடியாக கிருஷ்ணரை பார்த்தறியும் அவங்களால யாருமே வந்து கட்டுப்படுத்த முடியல. தங்களுடைய உணர்ச்சிகளை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. நந்த மகாராஜ், யசோதா, மற்ற கோபியர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கிருஷ்ணரை பார்த்தறியும் அவங்களுடைய பரவசம் எங்கேயோ போயிடுச்சு. அப்படி நிலைமையில் கிருஷ்ணரும் பலராமரும் யசோதாமா நந்த மகாராஜுக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. நந்த மகாராஜரும் யசோதாவும் கிருஷ்ணரையும் பலராமனையும் அரவணைச்சிக்கிறாங்க, கட்டி தழுவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர், அப்போ அவர் வந்து இளவரசர், அவருக்கு பேர குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் யசோதாமா கிருஷ்ணரை வந்து தான் மடியில் உட்கார வச்சு கிருஷ்ணரை வந்து அரவணைச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கிருஷ்ணர் மேலே அவங்களுடைய பாவம் வந்து சாதாரண வெளியில் இருக்கக்கூடிய சமுதாய பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கு. அந்தளவுக்கு அவங்க வந்து கிருஷ்ணர் மேலே அன்பு இருக்குது. ஸோ இந்த அன்பினால் அவங்க வந்து அழுதுன்னு இருக்காங்க. கிருஷ்ணரை பார்த்துட்டு அவங்களுடைய உயிர் திரும்பி வந்துட்டதை அவங்க வந்து உணர்கிறாங்க. இப்போ கோபியர்கள் எல்லாம் தூரம் நின்று பார்க்குறாங்க. கிருஷ்ணர் தான், இந்த கிருஷ்ணர் நம்ம கிருஷ்ணர் கிடையாது. அவங்க வந்து கிருஷ்ணரை பிருந்தாவனத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், அங்கே தான் நம்ம கிருஷ்ணர் வேணும். இவர் சும்மா என்னமோ பெரிய ராஜா மாதிரி உடை அணிஞ்சிருக்காரு, தலையில் கிரீடம்லாம் வச்சுருக்கிறாரு, எங்கே போச்சு அவரோட புல்லாங்குளம், எங்கே போச்சு அவருடைய மயில் தொகை, அவரும் வச்சுருக்காரு. இருந்தாலும் கிருஷ்ணர் அந்த கிரீடத்தோடு இருக்கும்போதும் கிருஷ்ணர் வெறுமனை அந்த பிருந்தாவனத்தில் எளிமையாக இருக்கிறதுக்கும் கோபியர்கள் வந்து வித்தியாசத்தை பார்க்குறாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் காத்திருக்காங்க. அதே சமயத்தில் கிருஷ்ணரை பார்த்த உடனே அவங்க வந்து கிருஷ்ணரை அரவணைக்கிறாங்க. ஆனால் கோபியர்கள் வந்து முன்னே போய் அரவணைக்காமல் அவங்களுடைய இதயத்திலே அரவணைக்கிறாங்க. பகவான் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவரும் அதே இதயத்தில் அவங்கள அரவணைக்கிறார். அவங்க வந்து ரொம்ப திருப்தியை உணர்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் குந்தி தன்னுடைய சகோதரரான வசுதேவரை சந்திக்கிறாங்க. வசுதேவரை சந்திச்சரியும் குந்திக்கு அவங்க வந்து அவங்களுக்கும் பயங்கர மகிழ்ச்சி. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், எங்கள் பையங்களால் என் கணவர் இறந்து போயிட்டார், அதுக்கப்புறம் பையங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது, நான் வந்து அவங்கள பார்த்துக்கிறதுக்காக வாழ வேண்டியது இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எங்களோட பையங்களை வந்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சிகள்லாம் நடந்தது, எங்களை எல்லாரையும் சேர்த்து வச்சு எரிக்க பார்த்தாங்க, அதிலேருந்து நாங்கள் எப்படியோ தப்பிச்சு வந்திருக்கோம், தப்பிச்சு வந்து காட்டில் கொஞ்ச நாள் இருந்தோம், இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு, ஆனால் நீங்கள் வந்து எங்களை முழுக்க மறந்துட்டீங்களே. வசுதேவர்கிட்ட அவங்க வந்து சொல்கிறாங்க, எங்களை நீங்கள் முழுக்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு குந்தி தேவியே சொல்கிறாங்க, ஆனால் நான் வந்து உங்களை குறை சொல்ல, எல்லாம் வந்து விதிப்படி நடக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ வசுதேவர் குந்தியை வந்து சமாதானப்படுத்துகிறார், ஆமாம் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாம் அவன் ஆட்டி வைக்கிறான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வசுதேவர் சொல்கிற குந்திக்கிட்ட அவரும் குந்தியை சமாதானப்படுத்துறதுக்காக தன்னுடைய நிலைமையும் சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கும் வந்து கம்சன் எனக்கு ஜெயிலில் போட்டிருந்தான், நாங்களும் பல வருஷம் ஜெயிலில் இருந்தோம், அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் இப்போ வந்து மறுபடியும் ராஜாவாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி குந்தியும் வசுதேவரும் பேசிக்கிறாங்க. நிறைய மன்னர்கள், மற்றவர்கள், பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர், துரியோதனன், கர்ணன், திருஷ்டத்யும்னன், துரூபதன், நிறைய மன்னர்கள், எண்ணிலடங்காத மன்னர்கள் அங்கே வந்திருக்காங்க. ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்படி இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இங்கிட்டு ஒரு பக்கம் ஒரு நிகழ்ச்சிகள் போயின்னு இருக்கு, அந்த பக்கம் கோபியர்கள் கிருஷ்ணரை எப்படி நம்ம தனியாக பேசுறது கிருஷ்ணர்கிட்ட அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறாங்க. கிருஷ்ணரை நம்ம வந்து சந்திச்சாச்சு, ஆனால் நமக்கு வந்து பிருந்தாவன கிருஷ்ணர் தான் வேணும், இந்த துவாரகா கிருஷ்ணர் எங்களுக்கு வேண்டாம், பிருந்தாவன கிருஷ்ணர் தான் வேணும் அப்படிங்கிறனால கிருஷ்ணனை தனியாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு விரும்புகிறாங்க. அப்படி விரும்பும்போது அவங்க கிருஷ்ணரை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளால் பார்த்துட்டே இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கணும்னு நினச்சோம்னா முடியுமா? பார்த்துட்டே இருந்தோம்னா கொஞ்சம் செகண்டில் வந்து கண் வந்து அப்படி இமை மூடும். அந்த நேரத்தில் கோபியர்கள் வந்து பிரம்மாவை திட்டுறாங்க. இந்த பிரம்மா பாரு, படைக்க தெரியுதா பாரு, இவருக்கு இவ்வளோ அழகாக கிருஷ்ணரை படைச்சிருக்கார், நம்மளையும் படைச்சிருக்கார். அவங்க நினைக்கிறேன் கிருஷ்ணரை படைச்சிருக்கார், நம்மளையும் படைச்சிருக்கார். ஆனால் படைச்சதில் ஒழுங்காக ஒரு வேலை செஞ்சால் ஒழுங்காக செய்கிறது இல்லையா, இந்த இமைகளை ஏன் அசைகிற மாதிரி கொடுத்துருக்கார் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி ரஜவாசிகள் பிரம்மாவை, கோபியர்கள் பிரம்மாவே நிந்திக்கிறாங்க. ஓ, இவருக்கு வந்து ஒழுங்காக தன்னோட வேலையை ஒழுங்காக செய்ய தரல, எங்களால் பார்க்க முடியலையே கிருஷ்ணரை, இந்த ஒரு க்ஷணம் வந்து கிருஷ்ணரை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வருத்தப்படுறாங்க. அது அவங்களுடைய உயர்ந்த நிலை. ஸோ எப்படி அவங்க கிருஷ்ணரை ஒரு சில க்ஷணங்கள் பார்க்க முடியலையே வருத்தப்பட்டுருக்காங்க, அப்போதைக்கு அவங்களுடைய உள்மனம் வந்து கிருஷ்ணரை தனியாக சந்திக்கணும் அப்படிங்கிறதுல ஏக்கமாக இருக்குது. கிருஷ்ணர் அதை புரிஞ்சுக்கிறார், அப்படியே அவர் வந்து நழுவி ஓரமாக வரார். ஸோ கோபியர்கள் எல்லோரும் தனியாக வந்துடையும் கிருஷ்ணரை வந்து எல்லாரும் ஒட்டுக்கு அரவணைக்கணும்னு நினைக்கிறாங்க. கிருஷ்ணர் தனியாக ஒதுங்கி வந்துட்டார், ஒரு ஆள் கிடச்சா போதுன்னா உடனே போய் அவங்க வந்து தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. கிருஷ்ணர் பார்க்குறாரு, ஆஹா என்னடா அது பிரச்சனையாக போச்சு, நமக்கு கிருஷ்ணருக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. உடனே அவர் வந்து பல ரூபங்களாக விரிவடைஞ்சு அங்கே எல்லா கோபியர்களையும் ஒரே சமயத்தில் அவர் வந்து அரவணைச்சிக்கிறார். அரவணைச்சு இந்த கோபியர்கள்ட்ட அவர் அரவணைச்சரையும் அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி ஏற்பட்டுறது. உடனே திருப்தி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புன்னகையோடு அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். ஸோ கிருஷ்ணர் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, அவர்கிட்ட அந்த பெண்கள்கிட்டலாம் சொல்கிறாங்க, உங்களுக்குலாம் என்ன ஞாபகம் இருக்கா? அவங்க கேட்க வேண்டிய கேள்வியை கிருஷ்ணர் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கேட்டுடுறார். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவங்க கோபியர்கள்லாம் அவர் மாதிரி நினைக்கிறாங்க, என்னடா இது இப்படி கேட்குறாரு, நம்மளை இவருக்கு நம்மளை ஞாபகம் இருக்கா இல்லையோ தெரில, இவர் வந்து நம்மக்கிட்ட இப்படி கேட்குறாரு, மாற்றி கேட்குறாரு அப்படின்னு அவங்க நினைக்கும் போது கிருஷ்ணர் மறுபடியும் பதில் சொல்கிறார், நான் வந்து ரொம்ப நகரத்துக்கு போயிட்டேன், அங்கே நிறைய எதிரிகள் இருந்தாங்க, அவங்களாம் சமாளிக்க வேண்டியதாக இருந்தது, அப்படியே எனக்கு வந்து உங்களை அப்படியே கொஞ்சம் மறந்து போச்சு அப்படிங்கிற. உடனே கோபியர்களுக்கு மறுபடியும் அவங்களுடைய எண்ணெய் எழுச்சிகள், கிருஷ்ணர் கோபியர்களை கொஞ்சம் தீண்டி பார்க்குறார் அந்த நேரத்தில். அதனால் அவங்க மறுபடியும் நினைக்கிறாங்க, ஓ இவர் என்ன நம்மளை என்ன இப்படி சொல்கிறாரு, நிறைய சண்டை போட்டேங்கிறாரு, அதனால் நம்மளை மறந்துட்டேங்கிறாரு, அப்போ இவருக்கு வந்து விசுவாசம் இல்லாமல் போயிட்டாரா, இவருக்கு விசுவாசமே கிடையாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே கிருஷ்ணர் அதுக்கும் பதில் சொல்கிறார், அவங்க எதுவுமே பேச ஆரம்பிக்கல, ஆனால் அவங்களுடைய மனதில் என்ன இருக்கோ அதுக்கு கிருஷ்ணர் ஒன்றுன்னா பதில் கொடுக்குறாரு. ஸோ கிருஷ்ணர் அப்போ சொல்கிறார், ஆமாம் நான் வந்து உண்மை விசுவாசம் இல்லாதவனாக தான் இருக்கிறேன், எனக்கு வந்து நீங்கள் அப்படி நினைக்கலாம் நான் வந்து விசுவாசம் இல்லாதவனாக இருக்கேன்னு, ஆனால் உண்மையில் நான் எப்போவுமே உங்களே தான் நினச்சின்னு இருந்தேன் அப்படிங்கிறேன், உண்மையை சொல்லுவார். ஏன்னா கோபியர்களை கிருஷ்ணர் கொஞ்சம் சீண்டி பார்ப்பார், ஆனால் அதே சமயத்தில் கோபியர்களும் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர்கள், அதனால் அவங்கள விட்டு கிருஷ்ணராலும் இருக்க முடியாது, அதனால் கிருஷ்ணர் வந்து ஓரளவுக்கு மேலே போக முடியாது, அதனால் அவரும் வந்து சொல்லிடுறார், ஆமாம் நானும் எப்போவுமே உங்களே தான் நினச்சின்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், என்ன பண்ணுறது, எல்லாம் வந்து கடவுளோட ஏற்பாடு, அவர் சேர்த்து வைக்கிறார் அவர் பிரித்து வைக்கிறார். கிருஷ்ணர் உதாரணம் கொடுக்குறார், காத்தடிச்சது அப்படின்னா மேகங்கள்லாம் சேரும், அப்புறம் திரும்பி காத்தடிச்சது அப்படின்னா அந்த மேகங்கள்லாம் பிரிஞ்சு போயிடும். எங்கேயாவது ஒரு இடத்துல காத்தடிச்சதுன்னா நம்ம பார்க்கலாம், இந்த மாதிரி ஓப்பன் ஃபீல்டாக இருக்கும்போது அங்கிட்டருந்து ஏதாவது காத்தடிச்சுன்னா இருக்கிற குப்பை எல்லாம் வந்து ஒரு ஒரு மூலையில் வந்து சேர்ந்துடும், அதுக்கப்புறம் இந்த பக்கத்துலேருந்து காத்தடிச்சதுன்னா அந்த குப்பையெல்லாம் எங்கெங்கேயோ திரும்பி வேற எங்கேயோ எங்கெங்கேயோ பிரிஞ்சு போயிடும். ஸோ அது மாதிரி கிருஷ்ணா சொல்கிறார், ஏதோ கடவுளோட ஏற்பாட்டில் நம்ம வந்து எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் ஒன்றா சேர்ந்தோம், இப்போ அதே மாதிரி காலகட்டத்தில் நம்ம வந்து பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கோபியர்கள் நினைக்கிறான், ஓ கிருஷ்ணா நீ தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற, நீயே இப்படி எங்களை ஏன் கடவுளோட ஏற்பாட்டிலங்கிற, உன்னுடைய விருப்பத்தில் தானே எல்லாமே நடக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கும் கிருஷ்ணன் மறுபடி பதில் சொல்கிறார், ஆமாம் நான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோபியர்களுக்கு பதில் கொடுக்குறேன். நீங்கள் சொல்கிறீங்க நான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறேன்னு, நான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறேன், நான் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னா நான் இல்லாத இடமே கிடையாது, நான் எல்லா இடங்கள்லையும் வீட்டில் இருக்கேன், அப்போ என்ன ஏன் நீங்கள் பிரிஞ்சிருக்கிறதா நினைக்கிறீங்க? கிருஷ்ணருடைய வாதம் புரியுதுங்களா? கிருஷ்ணர் சொல்கிறார், கடவுள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி பிரித்து வைக்கிறார், சேர்த்து வைக்கிறார், நான் என்ன பண்ணுறதுங்கிற. உடனே கோபியர்கள் சொல்கிறாங்க, நீ தான் கடவுள், நீ தான் எல்லாத்தையும் எல்லா காரியமும் பண்ணுற. உடனே கிருஷ்ணர் சொல்கிறார், நானே கடவுளாக இருந்தேன் அப்படின்னா அப்போ நான் என்னைக்கு பிரிஞ்சிருக்கேன், யாரை பிரிஞ்சு எப்போ இருக்கேன், நான் எப்போவுமே எல்லாரோடையும் எல்லா சூழ்நிலைகளையும் இருந்துட்டு தானே இருக்கேன், ஏன் நீங்கள் என்னை பிரிஞ்சிருந்ததான் நினைக்கிறீங்க அப்படிங்கிறான். ஆச்சாரியர்கள் இது இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறாங்க. கிருஷ்ணர் எப்போவுமே விருந்தாவனத்தை விட்டு விலகிறது கிடையாது. கிருஷ்ணர் இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் இருந்துகிட்டே இருக்கார். யார் ஒருத்தர்களுக்கு வந்து அந்த அத்தகு கண்கள் இருக்கோ அவங்களால கிருஷ்ணரை பார்க்க முடியும். ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க பிரம்ம சம்ஹிதாயிலேருந்து, நேற்று கூட சொல்லணும், பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேனா சொந்த சுதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி எம் ஷியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜான். யார் ஒருத்தர்கள் வந்து பிரேமை அப்படிங்கிற கண்மையை வந்து மூலமாக பார்க்குறாங்களோ அவங்களால கிருஷ்ணரை எப்போவுமே பார்த்துட்டு இருக்க முடியும். ஸோ ஷியாமசுந்தர கிருஷ்ணரை வந்து ஷியாமசுந்தர ரூபத்தில் பார்க்க முடியும். மற்ற யோகிகள் தங்களுடைய தவத்தின் மூலமாக கிருஷ்ணரை தங்களுடைய இதயத்தில் பார்க்கலாம், ஆனால் அவங்க வந்து பரமாத்மாவாக தான் பார்க்க முடியும், பரமாத்ம ரூபத்தை தான் பார்க்க முடியும். ஆனால் கோபியர்கள் பிரேமை அப்படிங்கிற கண்களை கொண்டு இருக்கிற காரணத்தினால அவங்களால கிருஷ்ணரை ஷியாமசுந்தர ரூபத்தில் பார்க்க முடியும். ஸோ இப்படி இந்த பிருந்தாவனத்தை விட்டு கிருஷ்ணர் என்றுமே விலகிறது கிடையாது. யார் ஒருத்தர் வந்து பக்தியில் பூர்ணத்துவம் அடைஞ்சிருக்காங்களோ, பக்தி தொண்டில் உயர்ந்த நிலையில் இருக்காங்களோ அவங்களால கிருஷ்ணரை சதா சர்வகாலமும் பிருந்தாவனத்தில் பார்க்க முடியும். இது ஒரு சில ஆச்சாரியர்கள் ரச தத்துவத்தில் நீங்கள் தத்துவ விசார் ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். தத்துவ விசார் அப்படின்னா தத்துவங்களின் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் என்றுமே வந்து பிருந்தாவனத்தை விட்டு விலகிறது கிடையாது. தத்துவ விசார் பிரகாரம் பார்த்தீங்கன்னா விப்ரலம்ப பாவமே கிடையாது. விப்ரலம்ப பாவம் அப்படின்னா கிருஷ்ணரை பக்தன் பிரிஞ்சு இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு ஏக்கம், அந்த ஏக்கம் அந்த ஒரு பாவமானது விப்ரலம்பான்னு சொல்லப்படுது. இந்த விப்ரலம்பா விப்ரலம்ப ரசா அந்த அந்த விப்ரலம்ப ரசா வந்து கிடையாது தத்துவ விசார பிரகாரம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா கிருஷ்ணர் எங்கு என்றைக்கும் யாரையும் பிரிஞ்சிருக்கிறதே கிடையாது. அப்போ பிரிவு அப்படிங்கிற கேள்விக்கு இடமே இல்லாமல் போயிடுது. அப்போ எங்கேருந்து விப்ரலம்பாங்கிறது வருது? ஆனால் ரசா விசார் ரசத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விப்ரலம்பா அப்படிங்கிறது இருக்குது. கிருஷ்ணர் எல்லா இடங்களிலும் இருக்க, இருந்தாலும் கிருஷ்ணர் அந்த நேரத்தில் அவங்க கூட இல்லை. கிருஷ்ணர் இருக்கார் அதே சமயத்தில் இல்லை. ரச விசாரில் கிருஷ்ணருக்கும் அவங்களுக்கும் நடுவில் நேரடியான உறவு முறை இல்லை. கிருஷ்ணன் அங்கே இருக்கார், ஆனால் கிருஷ்ணரை அவங்க அரவணைக்கலை, கிருஷ்ணரோடு அவங்க நடனம் ஆடலை, அதனால் கிருஷ்ணர் அங்கே இல்லை. இது ரசத்தின் ரச கண்ணோட்டத்திலருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விப்ரலம்ப ரசா அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட மிக உயர்ந்ததாக கருதப்படும். ஸோ இந்த விப்ரலம்பா ரசா ஒரு ஒரு அதை அப்படியே சாரமாக அந்த குருக்ஷேத்திரத்தில் வெளிப்பட்டது. விரஜவாசிகள் கோபியர்கள் அவங்க பிருந்தாவனத்தில் இருக்கும்போது இந்த விப்ரலம்ப பிரிவு அப்படிங்கிறத அனுபவிச்சுட்டு இருந்தாங்க, விப்ரலம்ப ரசாவை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க குருக்ஷேத்திரத்துக்கு வந்தபோது இதே இந்த விப்ரலம்ப ரசாவானது அப்படியே ரொம்ப கெட்டி ஆகிடுச்சு, ரொம்ப இறுகி போயிடு, அதாவது ரொம்ப அதிகமாக அவங்க அதை அனுபவிக்கிறாங்க அந்த விப்ரலம்ப ரசா. ஸோ இருக்கக்கூடிய ரசங்களில் மிக உயர்ந்தது மாதுரிய ரசா. அந்த மாதுரிய ரசால அதுக்குள்ளார் இருக்கக்கூடிய பகுதியில் மிக உயர்ந்தது விப்ரலம்ப ரசா. இந்த விப்ரலம்ப ரசா தான் சைத்தன்ய மகாபிரபு அவருடைய ஆயுட்காலம் முழுக்க வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக தன்னுடைய கடைசி 18 வருடங்களில் அவர் பூரியில் வசித்திருந்த போது அவர் வந்து இந்த விப்ரலம்ப ரசாவை வெளிப்படுத்தியிருந்தார். சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி, சன்னியாசம் வாங்கினதே பிருந்தாவனத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பிருந்தாவனத்தை நோக்கி போனார். வழியில் வந்து நித்யானந்த பிரபுவினுடைய தந்திரமான செயலால் சைத்தன்ய மகாபிரபு அத்வைத ஆச்சாரியருடைய வீட்டில் தங்கியிருந்து, அதுக்கப்புறம் தன்னுடைய தாய் சச்சி மாதாவினுடைய வேண்டுகோளின் பிரகாரம் சைத்தன்ய மகாபிரபு பூரியில் தங்கிறதுக்கு ஒத்துண்டார். இது வந்து வெளிப்புற காரணம். ஆனால் உள்காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சைத்தன்ய மகாபிரபு விப்ரலம்ப ரசாவை அனுபவிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால அவர் வந்து பூரியில் தங்கியிருந்தார். பிருந்தாவனத்தில் இருந்தால் பிருந்தாவனம் எப்போவுமே அவர்கிட்ட இருக்குது. ஆனால் பூரியில் இருக்கும்போது அவர் அந்த விப்ரலம்ப ரசாவை அனுபவிக்கிறார். பூரியில் இருக்கக்கூடிய கடலை பார்த்து ஓ யமுனா அப்படின்னு போய் பறந்து போய் பொத்துன்னு விழுந்துடுறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மணல் மேடை பார்த்து இது கோவர்தன் அப்படின்னு போய் விழுறார். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து கிருஷ்ணாவை பிரிஞ்சு இருக்கக்கூடிய விப்ரலம்பா, அதே சமயத்தில் கிருஷ்ணருடைய தாமத்தை பிரிஞ்சு இருக்கக்கூடிய விப்ரலம்பா, அது எல்லாத்தையுமே அவர் வந்து அனுபவிக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ இந்த விப்ரலம்ப ரசா அப்படிங்கிறது சைத்தன்ய மகாபிரபுனால ரொம்ப அதிகமாக வெளிக்காட்டப்படும். இந்த விப்ரலம்ப ரசா இதனுடைய இந்த ரசா ரொம்ப இறுகி போய் ரொம்ப கெட்டியமாக இருக்கக்கூடிய இடம் வந்து குருக்ஷேத்திரா. அதனால தான் சில பக்தி சித்தாந்த சசி தாக்கூர் குருக்ஷேத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். ஸோ இப்படி சைத்தன்ய மகாபிரபு பூரியில் இருக்கும்போது அனுபவிக்கிறார் இந்த ரசாவை. அந்த ரசத்தை அனுபவித்து குறிப்பாக ஒவ்வொரு வருஷமும் ரத யாத்திரை வரும்போது ஜெகநாத் பலதேவ் சுபத்ராவை ஜெகநாதருடைய கோயிலிருந்து அங்கே ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குமா குண்டிச்சா, 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குண்டிச்சா மந்திருக்கு ரதத்தில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ரதத்தில் வச்சு கூட்டிகிட்டு போகும்போது சைத்தன்ய மகாபிரபு இந்த விப்ரலம்ப பாவத்தை தான் அவர் வெளிக்காட்டுவார். அதை தான் அவர் வந்து அதை தான் நினச்சி உருகி பாடி ஆடுவார். அதுதான் சைத்தன்ய மகாபிரபுனுடைய மிக உயர்ந்த நிலை. நம்மளுடைய நிலை வந்து ரொம்ப தாழ்ந்து இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுறதுக்கு கூட நம்மளால் முடியல. ஆனால் குறைஞ்சபட்சம் ஏற்றளவுலையாவது உயர்ந்த நிலைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ சைத்தன்ய மகாபிரபு இந்த விப்ரலம்ப பாவத்தை வெளிக்காட்டினார். அதுதான் இருக்கக்கூடிய எல்லா ரசங்களையும் மிக உயர்ந்த அனுபவமாக கருதப்படுது. அதன் காரணத்தினால குருக்ஷேத்திரத்தில் இந்த கோபியர்களோட கிருஷ்ணருடைய சந்திப்பு அப்படிங்கிறது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. பல்வேறு ஆச்சாரியர்கள் இதுக்கு நிறைய வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியானது கொஞ்சம் ரகசியமானது, கொஞ்சம் ரகசியமானதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப ரகசியமானது. பொதுவாக மற்ற பகுதிகளை காட்டிலும் இது வந்து ரொம்ப ரகசியமான ஒரு பகுதி. இதை வந்து பொதுவாக மக்கள் பார்க்கும்போது, சராசரி மனிதர்கள் படிக்கும்போது அவங்க நினைப்பாங்க, ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அழுறாங்க கொஞ்சம், இவ்வளோதான், இதில் என்ன சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் யார் ஒருத்தர் பக்தியில் இருக்காங்களோ, யார் ஒருத்தர் இந்த பிருந்தாவனத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ, யார் ஒருத்தர் கிருஷ்ணருடைய பிருந்தாவன லீலைகளில் மூழ்கினவங்களாக இருக்காங்களோ, அதாவது பிரஜவாசிகள், அவங்களால அவங்களுக்கு தெரியும் இதனுடைய முக்கியத்துவம், கிருஷ்ணரை மறுபடி சந்திக்கிறதுனுடைய ஆழமான முக்கியத்துவம். இப்படி சைத்தன்ய மகாபிரபுனுடைய சைத்தன்ய மகாபிரபு எப்படி நமக்கு செய்து காட்டினாரோ அதை வந்து நம்ம உண்மையில் அந்த கோபியர்களுடைய மனோபாவத்தை தான் சைத்தன்ய மகாபிரபு வெளிக்காட்டினார். ரத யாத்திரையில் சைத்தன்ய மகாபிரபு ஆடும்போது அவர் சொல்லுவார், ஓ கிருஷ்ணா நீ அதே கிருஷ்ணர், நான் அதே ராதாராணி, ஆனால் எங்கிட்ட அதே பாவம் இல்லையே, ஏன் அப்படின்னா நீ வந்து வேற மாதிரி இருக்க, நான் அதே மாதிரி தான் இருக்கேன், நீ வந்து வேற மாதிரி இருக்க, நீ வந்து ராஜபோக ஐஸ்வர்யத்தோடு இருக்க, இதை விட்டு வா நம்ம பிருந்தாவனத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூப்பிட்றாங்க கிருஷ்ணரை இந்த இதுலேயும், கிருஷ்ணரை வந்து கோபியர்கள்லாம் கூப்பிட்றாங்க, பிருந்தாவனத்துக்கு வர சொல்லி கூப்பிட்றாங்க. கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு சரி நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுக்குறார். ஸோ இந்த உறுதி கொடுத்ததன் அடிப்படையில் தான் கிருஷ்ணர் அதுக்கப்புறம் பிருந்தாவனத்துக்கு போய், நம்ம முதல்ல சொன்னோம், கிருஷ்ணர் பிருந்தாவனத்துக்கு போய் கோபியர்கள் எல்லாரையும் கூட்டி போயிடுவார். ஸோ அது வந்து பாகவதத்தில் வர்ணிக்கப்படலை, இருந்தபோதிலும் அது ஆச்சாரியர்கள் மற்ற இடங்கள்லேருந்து மேற்கோள் காட்டுறாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் பிருந்தாவன வாசிகளோட கிருஷ்ணருடைய சந்திப்பு நீண்டுண்டே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா திரௌபதி, இது அடுத்த அத்தியாயம், அத்தியாயம் 83, திரௌபதி கிருஷ்ணருடைய ராணிகளை சந்திக்கிறாங்க. கிருஷ்ணருடைய ராணிகளில் பார்க்குறாங்க. பொதுவாக பெண்கள் எல்லாம் கொஞ்ச நாள் கழித்து யாராவது, இல்லை முன்ன பின்ன தெரியாதவங்க, சொந்தக்காரங்க, ஆனால் முன்ன பின்ன பார்த்ததில்லை, அப்படிப்பட்ட பெண்கள் ஒரு குழுவாக சேர்ந்தாங்க அப்படின்னா உடனே லப்பளப்பளப்பளப்பளப்பளம் நிறைய பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்களே, யாராவது சொந்தக்காரங்களை ரொம்ப நாள் கழித்து பார்த்துட்டாங்கன்னா போச்சு, அவ்வளோதான், மணிக்கணக்கில் பேசுவாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி அவங்க திரௌபதியும் கிருஷ்ணருடைய ராணிகளோடும் அந்த மாதிரி சந்திக்கலை. அவங்களும் சந்தித்தாங்க, ஆனால் மற்ற கதைகள் அவங்க பேசலை. அவங்க வந்து கிருஷ்ணரை பற்றி பேசுகிறாங்க. மற்ற கதைகள் அப்படின்னு வச்சிட்டா கூட, அவங்களுடைய வீட்டு விவகாரம்னு எடுத்தால் கூட அது எல்லாமே கிருஷ்ணருடைய சம்மந்தப்பட்டது. அதனால் அது எந்த விதத்துலேயுமே வந்து கிராமிய கதா கிடையாது, முழுக்க முழுக்க கிருஷ்ண கதா நிரம்பியது. ஸோ இப்படி கிருஷ்ணரை பற்றி திரௌபதி கிருஷ்ணருடைய ராணியர்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கேட்குறாங்க, எப்படி வந்து நீங்கள் கிருஷ்ணர் எப்படி உங்களெலாம் திருமணம் பண்ணார், அந்த லீலைகளை வந்து சொல்ல சொல்கிறாங்க, கிருஷ்ணர் எப்படி திருமணம் செய்தார் அப்படிங்கிற லீலையை சொல்ல சொல்கிறாங்க. ஸோ திரௌபதி கிருஷ்ணருடைய பிரதான ராணியர்கள் எல்லார்ட்டையும் கேட்குறாங்க, எப்படி ஒன்றை கல்யாணம் பண்ணார், எப்படி ஒன்றை கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையாக கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கதைகளை வந்து வர்ணிக்கிறாங்க. அந்த கதைகள் நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்தது தான். கிருஷ்ணருடைய பிரதான ராணியர்கள் 8 பேர். ஸோ யாரால் சொல்ல முடியும் 8 பேரோட பேரும்? எடடா மாட்டிக்கிட்டமேங்கிறாங்க. சரணாகத்தின் திடீர்னு நட்ட நடுவில் கேள்வி கேட்குறாரு பிரபுங்கிற. கிருஷ்ணருடைய 8 ராணியர்கள், ருக்மிணி, சத்யபாமா ஊருக்கே தெரியும், ரோட்டில் போகிறவனை கேட்டால் கூட சொல்லுவான். மிச்சம் 6. ஓகே, ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி, சத்யா, காளிந்தி, மித்ரவிந்தா, ஃபுல் நேம், லக்ஷ்மணா, லக்ஷ்மணா சான்ஸ்கிரிட்ல வந்து லக்ஷ்மண அப்படின்னா அது ஆண், லக்ஷ்மணா அப்படின்னா பெண், கிருஷ்ண அப்படின்னா ஆண், கிருஷ்ணா அப்படின்னா பெண், சுத அப்படின்னா ஆண் மகன், சுதா அப்படின்னா பெண். சமீபத்தில் மகாராஜ் சொன்னார், நிறைய பேர் இந்த சிக்ஷாஷ்டகம் சொல்லும்போது ஐநந்த தனுஜா கிங்கரம் அப்படிமா, ஐநந்த தனுஜா அப்படின்னா நந்தனுடைய மகள்னு அர்த்தம், தனுஜ அப்படின்னா மகன், தனுஜா அப்படின்னா மகள். நிறைய பேர் சொல்லும்போது ஐநந்த தனுஜா கிங்கரம், தனுஜா கிங்கரம், நந்த மகாராஜுக்கு எங்கே பொண்ணு வந்தது? ஸோ தனுஜ அப்படின்னா ஆன்மா. ஸோ லக்ஷ்மணா ஏலாச்சு, இன்னும் ஒன்று பத்ரா. ஸோ 8 பேர், 8 பேரும் எப்படி கிருஷ்ணர் திருமணம் பண்ணார், ருக்மிணியை கிருஷ்ணர் எப்படி திருமணம் பண்ணார்னு எல்லாருக்கும் தெரியும், தெரியும் நம்புகிறேன். கிருஷ்ணர் ருக்மிணியை வந்து சிசுபாலனுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு ருக்மிணியினுடைய அண்ணன் ருக்மி முடிவு செஞ்சுருப்பான். அதுக்கு நடுவில் கிருஷ்ணர் போய் பலவந்தமாக ருக்மிணியை கடத்திட்டு வந்துடுவார். ஸோ அப்படி கிருஷ்ணர் ருக்மிணியை திருமணம் செய்தார். அதுக்கடுத்து யாரை கிருஷ்ணர் திருமணம் செய்தார்? ருக்மிணிக்கு அடுத்து ஜாம்பவதி. எப்படி ஜாம்பவதியை திருமணம் பண்ணார்? சியாமந்தகமணி யார் வச்சிருந்தா, யார்கிட்ட போனது, எப்படி ஜாம்பவன்கிட்ட போனது? இல்லை அவங்க சொல்கிறாங்க, கதையை சொல்கிறாங்க, பழைய கதையை சொல்கிறாங்க, நம்மளும் பழைய கதையை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும்ல. சத்ரஜித் மன்னர்கிட்ட, சத்ரஜித் மன்னர்கிட்ட சாமந்தக மணி இருக்கும். சாமந்தக மணி சத்ரஜித் மன்னருக்கு எப்படி வந்தது? சூரியதேவன் கொடுத்தாரு. சத்ரஜித் மன்னர்கிட்ட வந்து, சத்ரஜித் மன்னர்கிட்ட வந்து அதுக்கப்புறம் எப்படி ஜாம்பவான் கைக்கு போச்சு? கிருஷ்ணருக்கு சத்ரஜித் கிட்ட இருக்கக்கூடிய மணியை வந்து கிருஷ்ணருக்கு கொடுக்க சொல்லுவாங்க. சத்ரஜித் கொடுக்காம இருப்பான். சத்ரஜித்தோட தம்பி அந்த மணியை எடுத்துட்டு காட்டுக்கு போயிருப்பான். காட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு சிங்கம் சத்ரஜித்தோட சத்ரஜித்த தம்பியை அடித்து கொண்டுட்டு அந்த மணி எடுத்துகிட்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஜாம்பவான் அந்த சிங்கத்தை அடிச்சுட்டு அந்த மணி எடுத்து தன்னோட ரூமில் வச்சுருப்பார். அவருக்கு அந்த மணி வந்து ஒரு ஒன்றும் மதிப்புடையது கிடையாது, அதனால் அவர் வந்து தன் பையன்கிட்ட வந்து விளையாடுறதுக்கு கொடுத்து வச்சுருப்பார் சியாமந்தக்க மணியை. ஸோ அப்போ கிருஷ்ணர் வந்து இதை தேடி வரும்போது இந்த, ஏன்னா கிருஷ்ணருக்கு கெட்ட பேர் வந்துடும். கிருஷ்ணர் தான் வந்து சியாமந்தக மணிக்காக அவரோட தம்பியை கொண்டுட்டு எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் தன்னை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் காட்டுக்கு போய் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி ஜாம்பவான்கிட்ட இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு, அஃப்கோர்ஸ் கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் வெளித்தோட்டத்தில் அதை தேடி கண்டுபிடிச்சி ஜாம்பவான்கிட்ட சண்டை போடுறார். சண்டை போடும்போது ஜாம்பவான்கிட்ட வேணும்னே அவர் வந்து 27 நாள் சண்டை போடுறார். 27 நாள் சண்டை போடுறார் ஜாம்பவான். அப்புறம் தான் யோசிக்கிறார், எங்கிட்ட இவ்வளோ நேரம் சண்டை போடுறது இந்த உலகத்திலே ஒரே ஒரு ஆளாக, இந்த உலகத்தில் யாராலையுமே முடியாது, பகவான் ஒருத்தரால் தான் முடியும், அதனால் இவர் சாக்ஷாத் பகவானை தான் இருக்க முடியும்னு ரியலைஸ் பண்ணுறார், உணர்றார். உணர்ந்து அதை உணர்ந்தறியும் கிருஷ்ணர் வந்து ஏற்றுக்கிறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர்கிட்ட ஜாம்பவான் தன்னுடைய மகளான ஜாம்பவத்தியையும் அதே சமயத்தில் அந்த சாமந்தக மணியையும் கொடுத்து அனுப்பிவிடுறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் யாரை திருமணம் பண்ணார்? சத்யபாமாவை எப்படி திருமணம் பண்ணார்? சத்யபாமா யார்? இப்போ தான் சொன்னோம். சத்யபாமா யார்? சத்ரஜித்தோட பொண்ணு. சத்ரஜித் நினைக்கிறான், ஐயோயோ நம்ம வந்து தெரியாதனமாக கிருஷ்ணருக்கு வந்து கெட்ட பேர் கொடுத்துட்டோமே, நம்ம தம்பி அவர் தான் கொண்டாடுற சொல்லி, இதுக்கு எப்படி நம்ம வந்து பரிகாரம் பண்ணுறது? சரி ஓகே, பொண்ணை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சத்யபாமாவை கிருஷ்ணருக்கு கொடுத்தார். ஸோ அதுக்கடுத்து யார் திருமணம் பண்ணார்? இதுதான் இந்த சாப்டர் முழுக்கா, வேற ஒன்றும் இல்லை. காளிந்தி, காளிந்தி எப்படி திருமணம் பண்ணார்? காளிந்தி வந்து கிருஷ்ணரை தான் கணவனை அடையணும் அப்படின்னு சொல்லி நிறைய தவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் காட்டுக்கு போகும்போது அங்கே காளிந்தியை பார்த்து கூட்டிகிட்டு வந்தார். சிம்பிள் மேரேஜ், ஒன்றும் கஷ்டமே கிடையாது கிருஷ்ணருக்கு. அதுக்கடுத்து மித்ரவிந்தா, மித்ரவிந்தாலையும் மித்ரவிந்தாவுக்கும் சுயம்பரத்தில் போய் கடத்திட்டு வந்துடுறார் கிருஷ்ணர். தென் சத்யா, சத்யாவை எப்படி திருமணம் பண்ணார்? சத்யா கிருஷ்ணரை தான் கணவனை அடையணும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டு இருப்பாங்க. அவங்களுடைய தந்தைக்கும் அதே விருப்பம் இருக்கும், இருந்தாலும் ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க வேற யாரும் அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏழு காலமாட்ட ரொம்ப பெரிய காலமாட்டம், ஏழு காலமாட்ட அடக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடு விதிப்பாங்க. கிருஷ்ணர் போய் ஏழாக விரிவடைஞ்சு சும்மா அப்படி ஏன்னோ குழந்தை கையில் பொம்மையை கொடுத்த மாதிரி அப்படி அடக்கி முடிச்சுட்டு சத்யாவை திருமணம் செஞ்சுட்டு வந்துடுவார். தென் பத்ரா, பத்ராவை எப்படி திருமணம் செய்வார்? பத்ரா வந்து முறை பொண்ணு கிருஷ்ணருக்கு. ஸோ அப்பாவே கொடுத்துருவார். கிருஷ்ணா வச்சுக்கோ பத்ரா, பத்ராவும் விருப்பப்படுவாங்க கிருஷ்ணரை திருமணம் செய்யணும் அப்படின்னு, அதனால் பத்ராவை கிருஷ்ணர் திருமணம் செய்வார். லக்ஷ்மணாவ, லக்ஷ்மணாவை பற்றி முன்னாடி நிறைய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல, இப்போ தான் சொல்கிறாங்க. முன்னாடி வந்து லக்ஷ்மணா வந்து தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க, தென்னிந்தியாவை சேர்ந்த லக்ஷ்மணாவை கிருஷ்ணர் வந்து திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இப்போ வந்து லக்ஷ்மணா திரௌபதியிட்ட விளக்கும்போது எப்படி தன்னை கிருஷ்ணர் திருமணம் செய்தார் அப்படிங்கிறத விளக்குறாங்க. லக்ஷ்மணா ஆரம்பத்திலே கிருஷ்ணரை தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலோடு இருப்பாங்க. அந்த ஆவலோடு இருக்கும்போது அவங்களுடைய தந்தையும் சரி கிருஷ்ணர் மட்டுமே உன்னை மணக்கிற மாதிரி நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சுயம்பரம் ஏற்பாடு பண்ணுவாங்க. லக்ஷ்மணா திரௌபதிகிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய சுயம்பரம் வந்து உன்னுடைய சுயம்பரம் மாதிரியே தான் எங்கள் அப்பா ஏற்பாடு பண்ணார், ஆனால் உன்னுடைய சுயம்பரத்தில் மேலே இருக்கிற மீனை வந்து பார்க்க முடியும், ஆனால் என்னுடைய சுயம்பரத்தில் மேலே பார்த்தாலும் ஒன்றுமே தெரியாது, அது வந்து உள்ளே தான் இருக்கும், ஒரு பிம்பம் மட்டும் இங்கே கீழே தெரிகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சு அந்த மீனனுடைய மீனை தொலைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விதிமுறை கொடுத்துருந்தார். பல்வேறு வீரர்கள் வந்தாங்க, அவங்களால வந்து நான் ஏற்ற கூட முடியல, இல்லை தூக்க கூட முடியல. ஒரு சில வீரர்கள் கர்ணன் துரியோதனன் இவங்கெல்லாம் வந்து வில்லேற்றி நான் ஏற்றிடுவாங்க, நான் ஏற்றி ஆனால் அவங்களால இலக்கை வந்து அடைய முடியல. அர்ஜுனன் கூட வந்திருந்தான், அர்ஜுனன் வந்து எப்படியோ அந்த இலக்கை அடிச்சிட்டான், ஆனால் சரியாக அடிக்கலை, அதனால் அர்ஜுனனாலேயும் என்னை கைப்பற்ற முடியல. அதனால் அர்ஜுனன் வந்து மற்ற வீரர்களை விட எப்படி இருந்தாலும் சிறந்தவன் அப்படிங்கிறது அதுலேருந்து தெரியுது. அர்ஜுனன் வந்து அந்த மீனை அடிச்சிடுவான் ஆனால் சரியாக அடிக்கலை. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து ரொம்ப எளிமையாக அந்த இலக்கை தொலைச்சு என்னை வந்து திருமணம் செய்து கொண்டார். அப்போ என்னுடைய திருமணத்தை போய் நிறைய பேர் எதிர்த்தாங்க, கிருஷ்ணர் எல்லாத்தையும் நிறைய சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் எதிர்த்தாங்க, எல்லாத்தையும் கை கால்லாம் வெட்டி போட்டு கிருஷ்ணர் என்னை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணா வர்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் மித்த 16,100 மனைவியர்களுடைய அவங்க எல்லாரும் சார்பாகவும் வந்து ரோகிணி பேசுகிறாங்க. ரோகிணி கிருஷ்ணர் பலராமருடைய தாய் பேரும் ரோகிணி, அதே சமயத்தில் கிருஷ்ணருடைய மனைவியிலையும் ரோகிணி ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ ரோகிணி சொல்கிறாங்க, இந்த பௌமாசுரனை கிருஷ்ணர் வதம் பண்ணி 16,100 பேரை திருமணம் செய்தது சொல்கிறாங்க. ஸோ இப்படி திரௌபதி கிட்டேருந்து திரௌபதி ராணியர்கள் எல்லாரும் கிருஷ்ணரை பற்றி பேசுகிறாங்க. நினைக்கிறதுக்கு வெளியில் இருக்க மக்களுக்கு வந்து ஏதோ அவங்க வந்து அவங்க வீட்டு கல்யாணம் நடந்த கதையெல்லாம் பேசுகிறாங்க. பொதுவாக பெண்கள் சேர்ந்தால் ஏதோ அரட்டை அடிக்கிற மாதிரி இவங்களும் அரட்டை அடிக்கிறாங்கன்னு நினைக்கலாம். ஒரு விதத்தில் அப்படி கூட சொல்லலாம், பெண்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அவங்களுடைய இயல்பை வந்து உபயோகப்படுத்துகிறாங்கன்னு. ஆனால் அதே சமயத்தில் அவங்க கிருஷ்ணரை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. அவங்க வந்து அங்கே நீ வந்து என்ன புடவை வாங்கியிருக்க, நீ வந்து எந்த என்ன செயல் செய்கிற, இந்த மாதிரி அரட்டை கச்சேரிலாம் வந்து கிருஷ்ணரை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இப்படி திரௌபதியும் கிருஷ்ணருடைய ராணியர்களுடைய சந்திப்பு ரொம்ப அருமையாக நடந்தது. இந்த கிரகணமெல்லாம் முடிய போகும் முடிஞ்சு இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடியும் போது நிறைய சாதுக்கள் வராங்க, நிறைய சாதுக்கள் வராங்க. நாரதர், அசித்தர், தேவலர், வியாசர், ஏகத்ரீதா, என் அகஸ்தியர், யஜ்ஞவால்கர், வாமதேவர், மார்க்கண்டையர், கஷ்யபர், அத்ரி, புலஸ்தியர், பிரிகு, பரசுராமர், கௌதமர், பரத்வாஜ், சதானந்தர், இப்படி நிறைய முனிவர்கள் அங்கே வராங்க. முனிவர்களை பார்த்தரையும் எல்லாரும் வந்து அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு உக்காரத்துக்கு இருப்பிடம் கொடுத்து அவங்க வந்து இந்த யதுவம்சத்தில் இருக்கிற இடத்துக்கு வராங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப மரியாதை கொடுத்து அவங்களுக்கு அவங்களுடைய பாதங்களை கழுவி இப்படி மரியாதை கொடுக்குறார், எல்லோரும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் யதுவம்சத்தினர் சார்பாக பேச ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், எங்களுடைய வாழ்க்கையே வெற்றி அடைஞ்சு போச்சு, உங்களை போல் ரிஷிகளை பார்க்கறதுக்கு தேவர்கள் கூட காத்துன்னு இருக்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து எங்களுக்கு தரிசனம் கொடுத்ததில் எங்களுடைய வாழ்க்கையே வந்து ரொம்ப பக்குவம் அடைஞ்சிருச்சுங்கிற உண்மையில ரிஷிகள் சொல்லணும் அதை. ஆனால் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய கிருஷ்ணர் கொஞ்சம் பணிவாக அவர் வந்து சொல்கிறார், தன்னுடைய பணிவை சொல்கிறார், உங்களை போன்ற நபர்களை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப அதிசயத்தக்கது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிருஷ்ணர் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ரெண்டு பதங்களை சொல்கிறார், அந்த ரெண்டு பதங்களும் ஸ்ரீலப்பிரபுபாத அடிக்கடி மேற்கோள் காட்டுவார். கிருஷ்ணர் சொல்கிறார் அந்த இடத்துல, பொதுவாக மக்கள் வந்து கோயிலுக்கு வந்து விக்கிரகத்தை பார்க்குறாங்க, ஆனால் அங்கே வந்து சாதுக்களை பார்க்குறதில்ல, இது வந்து தப்பு, இது வந்து ஆரம்ப நிலையில் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கிருஷ்ணர் இங்கே கோயிலுக்கு வந்து பெருமாளை பார்க்கலாம், கோயிலுக்கு வந்து பகவானை பார்த்தோம்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அதனால அவங்க தூய்மை அடையிறதே கிடையாது. கிருஷ்ணர் சொல்கிற அவங்க எப்போ உங்களை போன்ற சாதுக்களை பார்க்குறாங்களோ அப்போ அவங்க வந்து தூய்மை அடைவாங்க. ஏன்னா சாதுக்களை பார்க்கும்போது சாதுக்கள்கிட்டருந்து கேட்கலாம், வெறுமனை சாதுக்களை பார்க்கறது அப்படின்னா இந்த புலன் மூலமாக பார்க்கறது, காது மூலமாக பார்க்கறது, கண்ணு மூலமாக பார்க்கறது கிடையாது. நேற்று கூட நான் இதே கருத்து சொல்லிட்டு இருந்தேன். சாதுக்கள் ஒரு இந்த மாதிரி புனித ஸ்தலத்துக்கு போகிறது, முக்கியமான இடங்களுக்கு போய் பகவானுடைய விக்கிரகத்தை தரிசனம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் அதை விட அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னா, அங்கே நம்ம வந்து சாதுக்கள்கிட்டருந்து கேட்கணும். கிருஷ்ணரை தான் சொல்ற, ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்க உங்களை மாதிரி சாதுக்களை கண்டுக்காமல் விக்கிரகத்தை வழிபடுறதுக்கு போகிறாங்க. ஆனால் உங்களை மாதிரி சாதுக்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்கன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்ற. எப்போ நம்ம வந்து சாதுக்கள்கிட்டருந்து கேட்குறோமோ அப்போ தான் பகவான் இருக்கக்கூடிய விக்கிரகத்தினுடைய மகத்துவமே தெரியும். அவர் சாக்ஷாத் பகவான் அப்படிங்கிறத நம்மளால் அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். நம்ம எப்போ சாதுக்கள்கிட்டருந்து கேட்கலையோ அப்போ நம்மளால் கிருஷ்ணரை வந்து பார்க்க முடியாது. உண்மையில் நம்ம கிருஷ்ணரை பார்க்கவே முடியாது, நம்ம கிருஷ்ணரால் பார்க்கப்படணும். கிருஷ்ணர் மட்டும்தான் பார்க்குறவர், நம்ம பார்க்கப்பட வேண்டியவர்கள். நம்ம போய் நம்ம பார்க்கறது கிடையாது. எப்படி கிருஷ்ணர் மட்டும்தான் அனுபவிக்கக்கூடியவர், நம்ம அனுபவிக்கப்பட வேண்டியவர்கள். கிருஷ்ணர் புருஷா, நம்ம பிரகிருதி. அதனால நம்ம போய் கிருஷ்ணரை பார்க்கறது அப்படின்னது சரி கிடையாது. கிருஷ்ணர் நம்மளை பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்களை செய்யணும். சில பக்தி சாந்தர்ஸ் தாக்கர் சொல்லுவார், நம்ம வந்து கிருஷ்ணரை பார்க்கணும், நான் கிருஷ்ணரை பார்க்கணும் நீ அவசரப்படாத, கிருஷ்ணர் உன்னை பார்க்குற மாதிரி நீ செயல்களை செய், அதன் மூலமாக நீ வந்து கிருஷ்ணருக்கு உண்மையான பக்தனாக நீ விளங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அதே மாதிரி இங்கே அந்த கருத்து வந்து இங்கே கிருஷ்ணர் சொல்லக்கூடியது அடிப்படையில். கிருஷ்ணர் சொல்கிறார், மக்கள் வந்து சும்மா அவங்க வந்து ஏதோ தீர்த்த யாத்திரைக்கு வந்துடுறாங்க, அவங்க அவங்க இந்த மாதிரி ஜனங்கள் வந்து யார் ஒருத்தர் உங்களை மாதிரி சாதுக்களை பார்க்காம வெறுமனை இந்த தீர்த்த யாத்திரைக்கு வராங்களோ அவங்கள பொறுத்தளவு இந்த தீர்த்தம் வந்து வெறும் தண்ணி தாங்கிறார் கிருஷ்ணர். இது வந்து தீர்த்தமா அமையாது, வெறும் தண்ணியா தான் இருக்கும். அதே மாதிரி அந்த தீர்த்த ஸ்தலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடம், அந்த பூமி, அந்த பூமியே வந்து ரொம்ப புனிதம் வாய்ந்தது. ஆனா யார் ஒருத்தர் உங்களை போன்ற சாதுக்களை மதிக்காம இருக்காங்களோ, உங்களை போல சாதுக்கள்கிட்ட இருந்து கேட்கலையோ, அவங்களுக்கு அந்த பூமி வந்து சாதாரண ஒரு நிலமா தான் இருக்கும். அது வந்து புண்ணிய ஸ்தலமா அங்க இருக்காது, வெறும் ஸ்தலமா தான் இருக்கும். அந்த நபர்கள் போய் பகவானுடைய விக்கிரகத்தை பார்த்தாலும் அது வெறும் கல்லாவோ உலோகமாக தான் இருக்கும், அங்கே பகவான் இருக்க மாட்டார். ஏன்னா அவங்க வந்து உங்களை போன்ற சாதுக்கள்கிட்டருந்து கேட்கறது கிடையாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இங்கே வரக்கூடிய அங்கே வந்திருக்கக்கூடிய சாதுக்கள் எல்லாரையும் புகழ்கிறார். உங்களை போன்ற சாதுக்கள் எங்கே போனாலும் அந்த இடத்த வந்து நீங்கள் தூய்மைப்படுத்துகிறீங்க. இதே கருத்து வந்து முதல் காண்டத்தில் விதுரரை பற்றி வரும்போது வரும். அங்கே யுதிஷ்டர் விதுரர்கிட்ட சொல்வார், நீங்கள் வந்து பகவத்கீதா பகவதா தீர்த்த பூத்த ஸ்வயம் விபு தீர்த்தி குர்வந்தி தீர்த்தாணி ஸ்வந்தஸ்தேன கதாபிருதா. உங்களை போன்ற யுதிஷ்டர் மகாராஜ் விதுரர்கிட்ட சொல்வார், உங்களை போன்ற மகாத்மாக்கள் போய் புண்ணியஸ்தலங்களில் போய் நீராடுறாங்க, ஆனால் அந்த புண்ணியஸ்தலங்கள்லேருந்து நீராடி அதனுடைய பலன் அடையிறதுக்காக நீங்கள் போகலை. அந்த புண்ணியஸ்தலங்களுக்கு ஒரு அந்த புண்ணியஸ்தலங்களுக்கு புண்ணியம் கொடுக்க நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி யுதிஷ்டர் மகாராஜ் விதுரர்கிட்ட சொல்வார். அதே கருத்தை தான் கிருஷ்ணர் இங்கேயும் சொல்கிறார். கிருஷ்ணர் தெளிவாக சொல்கிறார், இந்த ஜனங்கள் வந்து யார் ஒருத்தர்கள் உங்களை போன்ற சாதுக்கள்கிட்டருந்து கேட்கலையோ அவங்க வந்து சும்மா போய் புனித ஸ்தலங்களுக்கு போனாங்க, அங்கே போய் தீர்த்தத்தில் நீராடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வெறும் தண்ணியாக தான் இருக்கும். புனித ஸ்தலம் வந்து வெறும் தரையாக தான் இருக்கும். ஸோ இப்படி கிருஷ்ணர் வர்ணிக்கிறார். இது ஒரு கருத்து, பிரபுபாத் அடிக்கடி குறிப்பிடக்கூடியது. அடுத்து இன்னொரு விஷயத்தையும் கிருஷ்ணர் சொல்கிறார், எஸ்யாத்ம புத்தி குணப்பேத்துக்கு ஸ்வதி கலத்ராதிஷு பூமௌ பௌமோஜ்ய திகி எத்தீர்த்த புத்தியா சலீலனா கர்கிச்சி ஜானேஸ்வ விக்னேஷ் ஷயேவ கோக்கடாக. யார் ஒருத்தன் வந்து எத்யாத்ம புத்தி குணப்பே த்ரிதாத்து. யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய இந்த உடல், இந்த உடல் தான் நான், இந்த த்ரிதாத்து கப்ப பித்த வாயு இந்த மூன்று நாள் ஆன உடல் தான் நான் நினச்சின்னு இருக்கானோ, யார் ஒருத்தர் வந்து தான் பிறந்த பூமி தான் என் தான் பிறந்த பூமியும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறானோ, யார் ஒருத்தன் புண்ணியஸ்தலங்களில் வெறும் தண்ணியாக இதெல்லாம் சும்மா ஏதோ தண்ணியில் போய் குளிக்கிற மாதிரி புண்ணியஸ்தலத்துக்கு போய் குளிச்சுட்டு வரானோ, அத்தகைய நபர்கள் வந்து ஒரு கோக்கரா, ஒரு பசு அல்லது ஒரு கழுத மாதிரிங்கிறாங்க, மிருகமாக இருக்கிறாங்க. இந்த பதம் ப்ரோபா அடிக்கடி சொல்லார், எஸ் ஆத்ம புத்தி குணப்பேத்து இதாத்து. மூணு தாத்துனால ஆனதை வந்து தன்னுடைய உடல் நினச்சிட்டு இருக்கான். அப்படி நினச்சிட்டு இருக்கிறனால அவனுடைய வாழ்க்கையில் வந்து அவன் ஒரு உயர்வு பெறுறதே இல்லை. சும்மா இதெல்லாம் நான் இந்த உடல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அத்தகைய நபர்கள் வந்து சாதுக்கள்கிட்டருந்து கேட்கறதுக்கு ஆர்வம் கொடுக்கறது கிடையாது. அத்தகைய நபர்கள் உங்களை போன்ற சாதுக்களை கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிறார் கிருஷ்ணர் அவங்ககிட்ட. ஸோ இப்போ கிருஷ்ணர் இந்த மாதிரி பேசினே சாதுக்களோட அப்படியே குழம்புறாங்க, இவர் தான் பகவான், இவர் என்ன நம்மக்கிட்ட இப்படி நம்மளை புகழ்ந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி குழம்புறாங்க. குழம்புனரையும் அங்கே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாதுக்கள்லாம் பேசுகிறாங்க, ஓ கிருஷ்ணா உன்னுடைய சக்தி ரொம்ப பெருசு, உன்னுடைய சக்தி எந்த அளவுக்கு சிறந்ததாக இருக்குது அப்படின்னா, உன்னுடைய சக்தியை பற்றி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்க எங்களையும் மயக்கக்கூடியதாக இருக்கு. உன்னுடைய யோக மாயை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னா, யாரை வேணாலும் மயக்கிடும். இது இந்த யோக மாயினால் மயங்காத நபரே கிடையாது. இந்த யோக மாயை, இந்த யோக மாயைக்கு கீழே நீ இருக்கிறதுனால, சகோதர கிருஷ்ணன் இந்த யோக மாயைக்கு உட்பட்டு தன்னுடைய செயல்களை செய்கிறதுனால யாராலையும் கிருஷ்ணருடைய அபரிமிதமான செயல்களை புரிஞ்சுக்க முடியறது இல்லையா. ஒரு சில நேரம் பார்த்தா கிருஷ்ணர் தான் பகவான் அப்படிங்கிறத வெளிக்காட்டிடுறார், ஒரு சில நேரம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதர் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களே. உண்மையில் எங்களுடைய வாழ்க்கை பக்குவம் அடைஞ்சது உங்களை பார்த்ததுனால. உங்களுடைய தாமரை திருவடிகளில் தான் கங்கை, தாமரை திருவடிகள்லேருந்தான் கங்கை நீரே உற்பத்தி ஆகி வருது. அந்த கங்கை நீரில் குளித்தாலே ஒருத்தன் புனிதம் அடைகிறான். அப்படி இருக்கும்போது உங்களுடைய தாமரை திருவடிகளை தரிசிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலை, ஆனால் நீங்கள் எங்களை புகழ்கிறீங்க, இது எங்களை மயக்குது. அந்த அளவுக்கு உங்களுடைய யோக மாயனுடைய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை புகழ ஆரம்பிக்கிறாங்க அந்த சாதுக்கள் எல்லாரும். யார் ஒருத்தங்க அறியாமையில் இருக்கிறாங்களோ அவங்களால உங்களை புரிஞ்சிக்க முடியாது. அப்படியே அந்த அறியாமையிலேருந்து வெளியில் வரணும்னு முயற்சி செய்கிறவங்களால கூட உங்களை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய யோக மாயினால் மறைக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ எப்போ ஒருத்தர் வந்து உங்களுடைய அதே யோக மாயைக்கு உட்பட்டு வரானோ அப்போ தான் அவனால் உங்களை புரிஞ்சிக்க முடியும். மக்கள் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து வெளியில் மாயைக்கு உட்பட்டு இருக்காங்க. அதான் மகா மாயைக்கு, ஜட இயற்கைக்கு, ஜட இயற்கையினுடைய கட்டுப்பாட்டில் உட்பட்டு இருக்காங்க. அவன் வந்து இந்த ஜட இயற்கையினுடைய கட்டுப்பாட்டிலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சா கூட கிருஷ்ணர் வந்து யோக மாயினால் மறைக்கப்பட்டிருக்கிறார். அதனால் கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியாது. எப்போ வந்து அந்த யோக மாயைக்குள்ளாரோ அவனும் வரானோ அப்போ தான் அவனால் கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியும். கிருஷ்ணன் சொல்கிறார் கீதையில், மகாத்மானஸ்து மாம் பார்த்தா தெய்வீம் பிரகிருதி மாஷித்தம் பஜந்தி அனன்ய மனசோ, பஜந்தி அனன்ய மனசோ பூதா மத்பாவமாகத. கரெக்ட். மகாத்மானஸ்து மாம் பார்த்தா தெய்வீம் பிரகிருதி, யார் வந்து என்னுடைய பக்தர்களாக இருக்காங்களோ அவங்க வந்து தெய்வீம் பிரகிருதி ஆசிரித்தாக, அவங்க வந்து என்னுடைய உயர்ந்த இயற்கையிட்ட ஆசிரித்தா தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அப்படின்னா கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அந்த இடத்துல, யார் ஒருத்தர் பக்தர்களோ அவங்க வந்து யோக மாயைக்கு கட்டுப்பாட்டில் இருக்காங்க. ஏன்னா கிருஷ்ணரை வந்து அந்த யோக மாயை மறைச்சிருக்கு. நம்ம வந்து மகாமாயிலேருந்து விடுபடணும்னு நினச்சோம்னா யோக மாயக்குள்ளார நம்ம போகாத பட்சத்தில் நம்மளால் கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியாது. அதுதான் இந்த சாதுக்கள் சொல்கிறாங்க. யார் ஒருத்தர் வந்து இந்த ஜட உலோகத்தினுடைய பந்தத்திலேருந்து விடுபட்டு வரணும்னு நினச்சா கூட உங்களுடைய யோக மாயை அவனுடைய கண்களை மறைச்சிருக்கிறனால அவனால் புரிஞ்சிக்கவே முடியாது உங்களை அப்படின்னு சொல்லி இந்த முனிவர்கள் எல்லாரும் கிருஷ்ணரை புகழ்ந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க கிருஷ்ணரை புகழ்ந்துட்டு கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க, இந்த சாதுக்கள் எல்லாரும். அவங்க எல்லாரும் கிளம்பும்போது வசுதேவர் போய் அவங்கக்கிட்ட ஒரு முறையீடு சொல்கிறார், நாங்கள் வந்து நிறைய பாவம் பண்ணியிருக்கோம், எங்கள் பாவத்திலேருந்து நாங்கள்லாம் விடுதலை பெறத்துக்கு நாங்கள் வந்து ஒரு சில யாகங்கள் இங்கே பண்ணலான் இருக்கோம், அதுக்கு நீங்கள் தான் வழி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே நாரதர் பதில் சொல்கிறார், கிருஷ்ணரே உங்க கூட இருக்கிறாரு, கிருஷ்ணரே உங்கள் கூட இருக்கிறார், உங்களுக்கு எதுக்கு மற்ற யாகங்கள்லாம், எதுவும் அவசியமே கிடையாது, எந்த யாகங்களும் உங்களுக்கு அவசியம் கிடையாது. அப்புறம் வசுதேவர் வந்து வலியுறுத்துறதின் அடிப்படையில் இவங்க வந்து சரி யாகம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க, இந்த முனிவர்கள் எல்லாரும் அந்த யாகத்தை முன்னின்று நடத்துறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நாரதர் நமக்கு விளக்கம் கொடுக்குறார், எதுக்காக வசுதேவர் வந்து இந்த யாகத்தை பண்ணணும்னு நினைக்கிறார். நான் முதல்ல சொன்னேன், ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், எதுக்காக இவங்க வந்து குருக்ஷேத்திரத்துக்கு போகணும், எதுக்காக இவங்க வந்து இந்த லீலைகளை நடத்தணும் அப்படின்னா, அதுக்கு நாரதரே விளக்கம் கொடுக்குறார். அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து கிருஷ்ணரை, நாரதர் சொல்கிறார், நீங்கள் வந்து கிருஷ்ணரோடவே இருக்கீங்க, கிருஷ்ணரை ஒரு சின்ன பையன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அது பின்னாடி கொஞ்சம் ரகசியமான அர்த்தங்கள் இருக்குது. ரசா கருத்துலேருந்து பார்க்கும்போது இவங்க வந்து கிருஷ்ணரை ஒரு சின்ன பையனாக நினச்சிட்டு இருக்காங்க. கிருஷ்ணரை வந்து வசுதேவர் கிருஷ்ணர் கூடவே இருந்தாலும் கிருஷ்ணரை வந்து ஒரு சாதாரண நபராக நினைக்கிறார், நம்மளுடைய கண்ணோட்டத்தில் இருந்து கிடையாது. கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், அவஜானந்தி மா மூடா மனுஷன் தனு ஆஸ்ரிதம், நான் எப்போ சாதாரண மனுஷ ரூபத்தில் வர்றேனோ அப்போ முட்டாள்கள் என்னை வந்து ஏளனம் பண்ணுறாங்க, என்னை வந்து பகவான் நினைக்க மாட்டாங்க, பரம்பாம ஜானந்தோ, என்னுடைய மிக உயர்ந்த பாவத்தை பற்றி இவங்களுக்கு வந்து தெரியாதுங்கிற, அது சாதாரண முட்டாள்களை பற்றி சொல்கிறேன், அவங்க வந்து கிருஷ்ணரை சாதாரண மனிதர்களாக நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே நாரதர் வசுதேவர்கிட்ட நீ வந்து கிருஷ்ணனை சாதாரண நபராக நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் இதுக்கும் சாதாரண மக்கள் கிருஷ்ணரை சாதாரண மனிதராக நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன், என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம், யாரால சொல்ல முடியும், புரியுதா நான் கேட்குற கேள்வி? அவருடைய அந்த ரசா ரசபாவம், அதன் அடிப்படையில் வசுதேவர் வந்து அவர் வந்து சாதாரண பையனாக நினைக்கிறார். ஸோ அந்த ரசபாவத்தின் அடிப்படையில் அவங்க வந்து அந்த யாகங்கள் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க, புரியுதா? சாதாரண மனிதர்கள் யாகங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கக்கூடியதன் காரணம் நம்ம வந்து பாவம் பண்ணுறோம், அந்த பாவத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லி. அதே காரணம்தான் வசுதேவரும் நினைக்கிறார், நம்ம வந்து பாவம் பண்ணியிருக்கோம், அந்த பாவத்திலேருந்து விடுதலை பெறணும்னு. அப்போ அவருக்கு கிருஷ்ணரை பற்றி தெரியலையா அப்படின்னா, அதுக்கிட கிருஷ்ணர் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அபரிமிதமான அன்பானது, அவர் இந்த மாதிரி சடங்குகள்லாம் செய்யலாம், கிருஷ்ணரெல்லாம் நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு நினைக்க தோணும். ஸோ இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது யோசிச்சிங்கன்னா புரியும் என்ன தாத்பரியம் அப்படிங்க, ஏன்னா அதுக்கு பின்னாடி அவங்களுடைய அன்பு வெளிப்படுதாங்க. ஸோ நாரதர் அதை சொல்கிறேன், நீங்கள் வந்து கிருஷ்ணரை சின்ன பையனாக நினச்சிட்டுருக்கீங்க, அதனால் நீங்கள் இந்த சடங்கெல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல. ஸோ இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. சாதாரண மக்கள் கிருஷ்ணரை சாதாரண நபராக நினைக்கிறதுக்கும், வசுதேவர் கிருஷ்ணரை சாதாரண பையனாக நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, இப்போ அதுக்கடுத்து நாரதர் தொடர்ந்து சொல்கிறார், பொதுவாக யார் ஒருத்தர் வந்து புத்திசாலியோ அந்த புத்திசாலி நபர் வந்து இத்தகைய சடங்குகள்லேருந்தெல்லாம் வெளியில் வரணும். அவன் வந்து தன்னுடைய மனைவி மற்றும் குடும்பத்தை விட்டு வெளியில் வரணும். யாரெல்லாம் வந்து யாரெல்லாம் முறையான குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த குடும்ப வாழ்க்கையை வந்து துறக்கணும், ஒரு காலத்தில் இல்லை ஒரு காலத்தில் துறந்தாகணும் அவங்க அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து வலியுறுத்துறார். ஸோ அது மாதிரி துறக்கணும், அப்படி துறக்காத பட்சத்தில் துறக்கணும் அப்படின்னா துறவினுடைய அர்த்தம் என்ன? கிருஷ்ணருடைய தொண்டில் ஈடுபடணும் முழுமையா. நாரதர் அதுக்கு தான் சொல்ல வர. ஒருத்தர் வந்து பொதுவாக ஒரு நல்ல குடும்பத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தங்களுடைய குடும்பம் மற்றும் உறவினர்கள் எல்லாவற்றையும் துறக்கணும். அப்படி துறக்கலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூன்று கடமைகள் இருக்கான். யார் யார் கடமைகள் இருக்குது? பொதுவாக ஒருத்தன் இந்த பூமியில் மனித பிறவை எடுத்துட்டாலே அவனுக்கு வந்து மூன்று கடமைகள் இருக்குது. யார் யார் கடமைகள் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நோ சாஸ்திர மூன்று முன்னோர்களுக்கு, அப்புறம் பித்ருதான், பித்ருதான் முன்னோர். தேவர்களுக்கு, தேவர்களுக்கு, பித்ருக்களுக்கு, தட்சர் விஷ்ணுவுக்கு எப்பவுமே உண்டு. ஸ்லோக்காலே வரும் தேவர்ஷி ரிஷிகள், தேவர்ஷி பூதாப்தன். ஸோ ரிஷிகள் ஸோ மூன்று பேர்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து கடன்பட்டு இருக்கான். தேவர்களுக்கு, முனிவர்களுக்கு, பித்ருக்களுக்கு. அந்த கடனை எப்படி ஒருத்தன் நிவர்த்தி செய்யணும்? தேவர்களுக்கு ஒருத்தன் செஞ்சிருக்கக்கூடிய கடனை எப்படி நிவர்த்தி செய்யணும்? தேவர்களுக்கு அவன் பட்டிருக்கக்கூடிய கடனை எப்படி அவன் நிவர்த்தி பண்ண போகிறான்? தேவர்களுக்கு நம்ம எல்லாரும் கடன் பட்டிருக்கோம்ல, எப்படி நிவர்த்தி பண்ண போகிறோம்? நம்ம அஃப்கோர்ஸ் பக்தி பண்ணுறோம் பொதுவாக, யாகம் பண்ணி. கரெக்ட். தேவர்களுக்கு ஒருத்தன் பட்டிருக்கக்கூடிய கடனை வந்து யாகம் பண்ணி நிவர்த்தி பண்ணுறான். சாதுக்களுக்கு பட்டிருக்கக்கூடிய கடனை, சாதுக்களுக்கு நம்ம ஏன் கடன் பட்டிருக்கோம்? வேத அறிவு அவங்க கொடுத்துருக்குறாங்க. சாதுக்கள் தான் நமக்கு வேத அறிவை கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம சாதுக்களுக்கு கடன் பட்டிருக்கோம். அந்த கடனை எப்படி தீர்க்கிறது? அவங்க நம்ம கிட்ட இருக்கிறாங்களான்னு. அவங்களுக்கு சேவை பண்றது தான், அதுதான் நான் கேட்கறேன். எப்படி அவங்களுக்கு சேவை பண்ண போறீங்க? இன்னும் ரிஷிகளுக்கு ஒருத்தர் பெற்றிருக்கக்கூடிய கடனை வந்து, அதாவது சாதுக்களுக்கு பெற்றிருக்கக்கூடிய கடனை அந்த சாதுக்கள் கொடுத்துருக்கக்கூடிய சாஸ்திரங்களை படிக்கிறது மூலமாகும். இந்த பாகவதம் படித்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம வியாசதேவருக்கு செலுத்தக்கூடிய நன்றி கடன். பக்தி ரசாமிரத சிந்து படித்தோம் அப்படின்னா அது வந்து ரூபகோஸ்வாமிக்கு செலுத்தக்கூடிய நன்றி கடன். பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கிறது அப்படிங்கிறது பிரபுபாதருக்கு நம்ம செலுத்தக்கூடிய நன்றி கடன். அதே சமயத்தில் பிரபுபாருடைய இதை சாதுக்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறதும் அந்த சாதுக்களுக்கு செய்யக்கூடிய சேவை. அதனால தான் பிரபுபா சொல்லுவார், நீ வந்து எனக்கு சேவை பண்ணணும்னு நினச்சின்னா என்னுடைய புத்தகங்களை விநியோகம் பண்ணும். ஸோ இது வந்து சாதுக்களுக்கு நம்ம கடன்பட்டிருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பித்ருக்களுக்கு கடன்பட்டிருக்கக்கூடியதை தர்ப்பணம் பண்ணுறது. அதுக்கு என்ன பண்ணணும்? பிண்டம் சமர்ப்பிக்கிறது வந்து முன்னோர்களுக்கு கடன்பட்டிருக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடியது. நீங்கள் மட்டும் செஞ்சால் போதுமா? சாரி, சஸ்திரம் என்ன சொல்றதுன்னா முன்னோர்களுக்கு பட்டிருக்கக்கூடிய கடனானது இன்னொரு மகனை கொடுக்கும்போது அந்த கடன் விடுபடணும். அப்போ தான் அந்த பித்ருக்களுக்கு பிண்டாஸ் வந்து ஒழுங்காக போகும். பித்திருக்களுக்கு பிண்டம் ஒழுங்காக கொடுக்கணும்னா வம்சம் இருக்கணும். வம்சம் இல்லாட்டி அங்கே வந்து முன்னோர்களுக்கு பட்ட கடன் வந்து தீராது. அதனால் யார் ஒருத்தன் வந்து யாகம் பண்ணலையோ, யார் ஒருத்தர் வந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ளையோ, மகன்களை, ஏன்னா சாஸ்திரத்தின் பிரகாரம் யார் ஒருத்தவங்க வந்து மகன்களை பெற்றுக்கொள்ளையோ அவங்க வந்து குழந்தை உடையவர்கள் கருதப்படுறது கிடையாது. கலியுகத்தில் சொன்னோம்னா நம்மளும் விரட்டி அடிச்சிருவாங்க. ஆனால் கிருஷ்ணர் தான் சொல்கிறாரு, நாரதர் சொல்கிறார், யார் ஒருத்தர் வந்து யார் ஒருத்தர் முன்னோர்களுக்கு, யார் ஒருத்தர் தேவர்களுக்கு யாகம் பண்ணலையோ, யார் ஒருத்தர் சாதுக்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சாஸ்திரங்களை படிக்கலையோ, யார் ஒருத்தர் பித்ருக்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளையோ, மகன்களை பெற்றுக்கொள்ளையோ, அவங்க வந்து நரகத்துக்கு தான் போகிறாங்கன்னு. உடனே ஐயோ என்ன பிரம்மச்சாரிங்களாம் எப்படி சொல்றீங்களே, குழந்தை பெற்றுக் கொள்ளாதவங்களாம் நரகத்து போவாங்களா? அது ஒரு நிலையில சொல்றாரு நாரத. ஏன் பக்தி தொண்டில் வரும்போது அதனுடைய கருத்து வேற. ஸோ இது வந்து பொதுவான ஒரு நிலையை சொல்றார், பொதுவான மக்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள். ஸோ அதனால நாரதர் சொல்றார், சரி நீங்க வந்து யாகம் பண்ணணும், யாகம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால யாகம் பண்ணணும் அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் நீங்க யாகம் பண்ண வேணாம், விஷ்ணுவுக்கு யாகம் பண்ணணும். ஏன்னா இவர் வந்து அந்த மாதிரி கேட்குறாரு, ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு, கர்ம காண்ட மாதிரி தெரியுது. ஆனால் அது எல்லாத்துக்கும் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் கிருஷ்ணர். ஸோ நீங்கள் வந்து விஷ்ணுவுக்கு யாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லா தேவர்களும் முடிவு பண்ணி வசுதேவர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவர் அந்த மாதிரி யாகம் பண்ணுங்கன்னு சொன்னாரியும் வசுதேவர் அவங்களே கேட்குறார், நீங்களே வந்து இந்த யாகத்தை முன்னின்று நடத்தி வைக்கணும் அப்படின்னு. அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப விமரிசையாக சடங்குகள்லாம் ஏற்பாடு செய்யப்படுது, நிறைய பொருள்கள் நிறைய விஷயங்களை வச்சு இந்த சடங்குகள் எல்லாம் பண்ணுறாங்க. சடங்குகள் பண்ணும்போது வசுதேவர் தன்னுடைய 18 மனைவியர்களோடு அவர் அங்கே அந்த சடங்கு செய்கிறார். வசுதேவர் வந்து மான்தோல் உடை அணிஞ்சு கண்களில் வந்து மை இட்டுண்டு உடல் முழுக்க வெண்ணெயை பூசிண்டு அவர் வந்து அந்த அந்த யாகத்தில் போய் உட்கார்றார். அவரை சுற்றிலும் அவருடைய மனைவியர்கள் இருக்காங்க. மனைவியர்கள்லாம் நல்ல அருமையான பட்டாடைகள் உடுத்தி ஆடை ஆபரணங்களோடு ஜொலிக்கிறாங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு என்ன எப்படி வர்ணிக்கப்படுதுன்னா, அந்த அழகிய காட்சியானது நிலவை சுற்றி பல நிறைய நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி அவ்வளோ அற்புதமாக வசுதேவர் திகழ்கிறார். ஸோ அதுக்கப்புறம் பல்வேறு மந்திரங்களை சொல்லி இந்த சடங்குகளை பண்ணுறாங்க. சடங்குகளை பண்ணி முடிச்சதையும் எல்லாருக்கும் இவர் வந்து வசுதேவர் அந்த ரிஷிகளுக்கு நிறைய தானங்களை பசுக்களை கொடுக்குறார். அதுக்கப்புறம் இந்த ராணியர்கள்லாம் ராணியர்களுக்குன்னு தனியாக சடங்கு இருக்குது, அந்த சடங்குகளையும் மேற்பார்வையிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அந்த பரசுராமருடைய குளத்தில் குளிக்கிறாங்க. ஸோ அதோட நிகழ்ச்சி முடிவுட்டுறது. நிகழ்ச்சி முடிவுட்டுறது அப்படிங்கிறனால இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நிறைய பேர் இவங்கெல்லாம் முக்கியமாக இருக்கிறாங்க ரிஷிகள். இவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணக்கூடியவங்க, இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்துறதுக்காக வாத்தியம் வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய வாத்தியங்கள் வாசிப்பாங்க. அப்புறம் நடனம் ஆடக்கூடியவங்க, பாடக்கூடியவங்க இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து எதெல்லாம் மிஞ்சுதோ அவங்க அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து சூத்திரர், பாடுறவங்க, இசைக்கருவிகள் வாசிக்கக்கூடியவங்க மற்றும் நடனம் ஆடக்கூடியவங்க இவங்கெல்லாம் சூத்திரர்கள். இவங்களுக்கு வந்து இந்த யாகம் பண்ணி யாகத்தில் உபயோகப்படுத்தின துணி, யாகத்தில் உபயோகப்படுத்தின நகைகள், அந்தந்த நகைகள் துணிகள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து பிரசாத விநியோகம் நடைபெறுது. அவங்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு உணவு வழங்கப்படுது. உணவு ஒன்று தான், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து வணங்கப்படுது. அந்த இடத்துல நாய் உட்பட எல்லாருக்குமே வந்து பிரசாத விநியோகம் நடைபெறப்படுது. ஸோ இதை முடிஞ்சடி எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகுது. எல்லா ஒரு சிலர் அவங்கவுங்களுக்கு எந்த அளவுக்கு பக்தி இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பிரிவு அவங்கள இழுத்து வைக்குது. எல்லாராலையும் போக முடியல, கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சு போக முடியல. அப்படியே ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுறாங்க. ஆனால் நந்த மகாராஜரால் போக முடியல கிருஷ்ணரை விட்டு. நந்த மகாராஜரால் கிருஷ்ணர் நந்த மகாராஜர் கோப்பியர்களால் கிருஷ்ணரை விட்டு போக முடியல. அவங்க வந்து காத்துட்டே இருக்காங்க. நந்த மகாராஜ் தினசரி சொல்கிறார் வசதி விட்டு, சரி நான் இன்னைக்கு கிளம்பிடுறேன், நாளைக்கு கிளம்பிடுறேன், நாளைக்கு கிளம்பிடுறேன் இப்படியே நாள் போயிட்டே இருக்கு. ஏன்னா அவரால் கிளம்ப முடியல, கிருஷ்ணரை பிரிஞ்சு போகிறதுக்கு நந்த மகாராஜரால் முடியல. அப்போ வந்து வசுதேவர் சொல்கிறார், நான் வந்து உங்களை பார்த்துக்க முடியாமல் போயிடுச்சு. நான் வந்து முன்னாடி துன்பத்தில் இருந்தேன், அதனால் உங்களை கண்டுக்க முடியல. இப்போ நிறைய இன்பம் வந்துருச்சு, அதனால் என்னால் கண்டுக்க முடியல. யாரெல்லாம் வந்து ரொம்ப ஆன்மீகத்திலேயோ முன்னத நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்களோ அவங்க வந்து இந்த ஜட வசதிகளை வந்து பெருக்கி கொள்ளக்கூடாதுங்கிறார் வசுதேவர் சொல்கிறார் நந்த மகாராஜா. ஏன்னா அவர் வசுதேவர் அவருடைய பணிவுனால அவர் சொல்கிறார், எனக்கு இப்போ வந்து ஜட வசதிகள் நிறைய வந்துருச்சு, முன்னாடி நாங்கள் கஷ்டப்பட்டுருந்தோம், ஜெயிலில் சிறையில் அடைச்சி வச்சுருந்தாங்க. அதனால் என்னால் உங்களை பார்த்துக்க முடியல. இப்போ எங்களுக்கு நிறைய ராஜபோக ஐஸ்வர்யங்கள் வந்துருச்சு, அதனால் இப்போ நான் உங்களை கண்டுக்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லி நந்த மகாராஜ்கிட்ட வருத்தம் தெரிவிக்கிறார். வருத்தம் தெரிவித்து நந்த மகாராஜர் அவரும் இருக்க சொல்கிறார், அவரும் இருக்கிறார், நாளைக்கு போகிறேன் நாளைக்கு போகிறேன்னு சொல்லி அப்படியே 3 மாதங்கள் நந்த மகாராஜ் கோபியர்கள் எல்லாரும் கிருஷ்ணரோட குருக்ஷேத்திரத்தை தங்கியிருக்காங்க. 3 மாதங்கள் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மழைக்காலம் ஆரம்பமாகுது. மழைக்காலம் ஆரம்பமாயிடுச்சு அப்படிங்கிறனால அவங்க வந்து அவங்கவுங்களுடைய இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போனதையும் துவாரகாக்கு போனதையும் துவாரகாவாசிகள் எல்லாரும் யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்கு மத்தியில் இதுதான் பேச்சு. கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணர் துவாரக குருக்ஷேத்திரத்தில் நடந்த லீலைகள் தான். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள்? கிருஷ்ணர் மாளிகையில இருக்கும்போதும் அதே மாதிரி தான். கிருஷ்ணர் வந்து அரசவைக்கு வரும்போது ஒன்னா ஒரு கிருஷ்ணர் வருவார், மாளிகைக்கு போகும்போது 16108 கிருஷ்ணரா விரிவடைஞ்சு போவார். அவங்க ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க கிருஷ்ணர் என்னுடைய மாளிகையில தான் இருக்கிறாருன்னு. ஆனா கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் இருப்பார். ராசலீலையில ராசநடனம் ஆடும்போதும் அதே தான். ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க கிருஷ்ணர் எங்கூட தான் ஆடின் இருக்காரு, ஆனா கிருஷ்ணர் எல்லாரோடையும் ஆடின் இருப்பார். நாரதர் அங்க வரும்போது, துவாரகைக்கு வரும்போது குறிப்பா. நந்த மகாராஜரும் இவங்களும் கூட இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணாங்கல்ல, ஒரு 4 மாசம்
வந்திருக்கும்.
எல்லாரும் எல்லாரும் திருதராஷ்டிர குடும்பம், பாண்டவர்களோட குடும்பம், மொத்த இந்தியால இருந்து எல்லாருமே எல்லா விதமான வம்சத்தினரும் வந்திருந்தாங்க. முடிஞ்சு கிளம்புறதா பொதுவா. இவங்க மட்டும் கிருஷ்ணரை பிரிய முடியாம 2 வம்சத்தினரும் கூடவே இருந்தாங்க.
சூரிய கிரகணத்துக்காக
கிரகணத்துக்காக